लक्ष्मीनाथ समारंभां नारयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुग्म त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर श्रीमत्परांगुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः संनमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறும் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் பற்பமணத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடி மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோய் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்து முருவல் நிலா வழங்கும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொடகா இல்லை எனக்கெதில் இல்லை எனக்கெதில் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருநாத் மாமகம் பிரசாதயத்திய சுப்திகி சுவாதீனபதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்ஜபுந்திரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீளே சிகையா சேகரிணம் பதிம் யதீனம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருவூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமையில் புகுவதுவே பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருவூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் ஒய்கழற்கு அன்பையே எங்கனையோ அன்னை நீர்வாழ் என்னை முடிவதுவே நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவேன் சங்கினோடும் மேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோடூரே சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா புண்டலீக சாரிகா பக்தனாகி பண்டரி சாரிகா க்ஷேத்ரனாகி விடோபா சாரிகா தெய்வனாகி துகாராம் சாரிகா சத்குரு நாகி புண்டலீக வரதாரி வீடலாம் ராம்கிருஷ்ண ஹரி புண்டலீக சாரிகா பக்தனாகி நான் போன தடவையே சொல்லியிருந்தேன் டெய்லி ஒரு அபங்கம் சொல்லித்தருவோம் அப்படின்னு முதல்ல இது ஒரு தியான ஸ்லோகம் இது இந்த கத்தல் இது மராட்டி பாஷையிலே ஒரு தியான ஸ்லோகம் எப்படி ஸ்ரீமத் பாகவத தியான ஸ்லோகம் பாரம்பரியத்தில் ராமானுஜர் தியான ஸ்லோகம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா திருக்குறுங்குடி தியான ஸ்லோகம் பாசுரம் எல்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி புண்டலீக சொல்லணும், சாரிகா பக்த நாகி, புண்டலீகனுக்கு சமமான பக்தன் இல்லை. புண்டலீக சாரிகா பக்த நாகி, ஹிந்தியில நகின்பார், மராத்தியில நாகி அப்படின்பார். சாரிகான அவனுக்கு சமமாக, சாரி சாரி சாரின்னு மன்னிப்புக்கு சொல்ற இல்லையா, அது கூட ஒரு காவை போட்டு போங்க. புண்டலீக சாரிகா பக்த நாகி, பண்டரி சாரிகா க்ஷேத்ர நாகி, பண்டரி சாரிகா க்ஷேத்ர நாகி, பண்டரீபுரத்திற்கு சமமான க்ஷேத்திரம் இல்லை. புண்டலீக சாரிகா பக்தனாகி, பண்டரி சாரிகா க்ஷேத்ரநாகி, விட்டோபா சாரிகா தெய்வநாகி, விட்டோபாவுக்கு சமமான தெய்வம் இல்லை. தொட்டு பார்க்கறதுக்கு வேற யார் தெய்வம் இல்லை இல்லையா. புண்டலீக சாரிகா பக்தனாகி, பண்டரி சாரிகா க்ஷேத்ரநாகி, விட்டோபா சாரிகா தெய்வநாகி, துகாராம் சாரிகா சத்குரு நாகி, துகாராமிற்கு சமமான சத்குருவும் இல்லை. இது ஒரு மகாராஷ்டிர தேசத்தில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு தியான ஸ்லோகம். இந்த சாரிகா நாகி எல்லாத்துலேயும் வந்துடும். புண்டலீக பக்த, பண்டரி க்ஷேத்ர, விட்டோபா தெய்வ, துகாராம் சத்குரு, இவ்வளோதான். புண்டலீக பக்தன், பண்டரி க்ஷேத்ரம், விட்டோபா தெய்வம், துகாராம் சத்குரு, நடுநடுல சாரிகா நாகி சாரிகா நாகி சாரிகா நாகி, சுலபமாக தானே இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான சமத்தாச திருமந்த நகர் ஜனங்கள்ல மராட்டி கூட வருது இல்லையா, வராதுன்னு ஒண்ணுமே கிடையாது. சம்ஸ்கிருதமும் வரும், தமிழும் வரும், ஆனால் தமிழ் மட்டும் தமிழ்னு வருது, அது மட்டும் கழியா வந்தால் நல்லா இருக்கும். மராட்டியும் வருது. இந்த பாரத தேசத்தினுடைய பெரிய பலம் என்ன அப்படின்னா பக்தி. இங்கே பலவிதமான கலாச்சாரம் இருக்கு, பலவிதமான பண்பாடு, பலவிதமான பாஷை, பலவிதமான உணவு பழக்க வழக்கங்கள், பலவிதமான வாழ்க்கை முறை. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது பக்தி. இந்த பக்தி தான் அத்தனை வசத்து. பாண்டரங்கனுக்கு மனோரஞ்சித புஷ்பம் வந்துடுத்து. இந்த பக்தி தான் நம்முடைய தேசத்தினுடைய முதுகெலும்பு. தேசம் பல சமயங்களில் பலவிதமான கஷ்டங்களை பார்த்துருக்கு. முகமதியர்கள் காலத்து ராஜ்யம், பிரிட்டிஷ் காலத்து ராஜ்யம், நிறைய ராஜ்ய மாற்றங்கள், நிறைய பஞ்சம், உலகப்போர், எவ்வளவோ பார்த்துருக்கு, அடிமைப்பட்ட காலம். ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் இந்த தேசத்தில் பக்தர்களுக்கு குறவில்லை, எப்பொழுதும் பக்தர்கள் இருந்துட்டே இருக்கா, பாகவதா இருந்துட்டே இருக்கா. பக்தி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்ம தேசத்துக்கு ஜீவிக்க தெரியாது. உலகத்தில் பல தேசம் உண்டு, அவர்தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா வாழும் முறை என்ன அப்படின்னு. நம்முடைய மூதாதையர்கள் வாழும் முறை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காட்டி நம்மளை வாழ வச்சிருக்கார்கள். அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தேசம் நம்முடைய தேசம். அதனால எல்லா பாஷையும் நமக்கு வரும், மனசில் அந்த ஸ்ரத்தை இருந்தால் போதும். புண்டலீக சாரிகா பக்தனாகி, பண்டரி சாரிகா க்ஷேத்ரநாகி, சரியா புண்டரீகன் அவரோட பேர் இருந்தது, புண்டரீக க்ஷேத்திரம்னு இருந்தது, அதுக்கப்புறம் புண்டலீகனாக மாறிப்பெடுத்து புண்டரீக க்ஷேத்திரம் மருவி 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 பண்டரீபுரம் ஆயிடுச்சு. பண்டரீபுரம் அப்படின்றது வழக்கத்திலே வந்த பெயர். இப்ப திருமந்திர நகரம் எப்ப தூத்து குடியாச்சுன்னு தெரியல, அது வாடி முடிவு வந்தாச்சு, நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா. புண்டரீகபுரம் கடைசியில பண்டரீபுரம் ஆயாச்சு. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரநாகி, க்ஷேத்திரம் அப்படின்னா இடம், 108 திவ்ய தேசம்ன்றமே மாதிரி க்ஷேத்திரம். விட்டோபா, விட்டோபானா விட்டல், விட்டல்னா விஷ்ணு. இந்த மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டர்ல தான் இந்த விட்டல் இருக்காங்க, அதனால நிறைய கர்நாடகா ஜனங்களும் விட்டோபாவை கொண்டாடுவார்கள், மகாராஷ்டிர ஜனங்களும் விட்டோபாவை கொண்டாடுவார்கள். விட்டோபா சாரீகா தெய்வனாகி, அவனுக்கு சமானமா ஒரு தெய்வம் தேடினாலும் கிடைக்காது. விட்டோபா சாரீகா தெய்வனாகி துக்காராம், துக்காராம் நம்ம சொல்லுவோம் தமிழ்காரா, துக்காராம் தூ தூல்யம், துக்காராம் சாரீகா சத்குரு நாகி, துக்காராம்க்கு சமமான ஒரு சத்குருநாதனும் இல்லை அப்படின்றார்கள். நேற்றையே சொல்லிட்டு இருந்தோம், எப்படி தாய்க்கும் தகப்பனுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த புண்டலீகனை தேடிண்டு துவாரகாதீசனாகிய கண்ணன் வந்தான் அப்படின்னு சொன்னான். நிறைய கிருஷ்ணன் பார்த்தோம்னா துவாரகிலேருந்து வந்த கிருஷ்ணன் தான், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி துவாரகிலேருந்து ஓடி வந்த குட்டி கிச்சாபையர். குருவாயூரப்பன் துவாரகையிலேருந்து குரு பகவானும் வாயு பகவானும் கொண்டு வந்து ஸ்தாபிச்ச மூர்த்தி, வசுதேவர் தேவகி பூஜை பண்ண மூர்த்தி குருவாயூரப்பன், உடுப்பி கிருஷ்ணன், ருக்மிணி பிராட்டி துவாரகையில வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த கிருஷ்ணன் தான் உடுப்பி கிருஷ்ணன். இப்படி நிறைய கிருஷ்ண விக்கிரகங்கள் எல்லாமே துவாரகையிலேருந்து வந்தவா தான். பாண்டுரங்கனும் துவாரகையிலேருந்து வந்த கிருஷ்ணன் தான். இடுப்புல கையை வச்சிருந்து அந்த இடது கையில சங்கத்தையும் வச்சிருந்து இடுப்புல கையை வச்சிருந்து அழகா நிக்கிறானா, செங்கல் மேல நிக்கிறார், செங்கல் மேல நிக்கக்கூடிய பாண்டுரங்கன் ரொம்ப சமத்து. எப்படி சமர்த்து அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் தொட்டு பார்க்கும்படியான ஒரு சௌலபியம், அதானே வேணும். தெய்வத்தை தூரத்துல இருந்து பார்க்கறது சுகம் இல்லையே, பக்கத்துல போய் பார்க்கறதானே சுகம். பக்கத்துல போய் பார்க்கறது கூட சுகம் இல்லையே, பக்கத்துல நின்று தொட்டு பார்க்கறதானே சுகம். அப்படி ஒரு சுகம் தரக்கூடிய ஒருவன் பாண்டுரங்கன், அவ்வளவு அழகு இந்த பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கனிடத்துல காண்போ பாத்திரா நீதியை சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வேசிக்கு பிறந்த ஒரு பெண், ஆனா அழகு. எல்லாரும் அவளுடைய உடலை ரசிச்சார், பக்தர்கள் அவளுடைய ஹிருதயத்தை ரசிச்சார்கள். அம்மா சொன்னா நீயும் வியபச்சாரம் பண்ணேன்னு சொன்னா நல்ல பணம் கிடைக்கும், சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா. இவ சொன்னா எனக்கு வேண்டாம்மா, எனக்கு ரொம்ப அழகான ஒரு ஆண் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை விட கோடி மடங்கு அழகுடையவனா இருக்கணும் அப்படின்னா. அதுக்கேத்தா மாதிரியே பண்டரீபுரம் போகக்கூடிய பாகவதாளை இவ தரிசனம் பண்ணா. இந்த பாகவதர்களுடைய தரிசனம் நமக்கு பகவானை காட்டி கொடுக்கும், அதனாலதான் பாகவதர்களிடத்திலே எப்பொழுதும் ஒரு பிரீதி இருக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் முழுக்கவே பார்த்தோம்னா பாகவதாளை பத்தி தானே பேசுறது, அதனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னே பேரு. அந்த பாகவதம் முழுக்க முழுக்க பல விதமான பக்தர்களை பத்தி பேசுறது. இவள் அந்த பாகவதாவில் நமஸ்காரம் பண்ணா, எங்க போறீள் அப்படின்னு கேட்டா, பண்டரிபுரம் போறோம்னா, பண்டரிபுரத்துல யார் இருக்கார்கள் அப்படின்னு கேட்டா, இவர்கள் சொன்னார்கள் அழகான ஒரு பாண்டரங்கன் இருக்காங்க. எவ்வளவு அழகு அப்படின்னா, கோடி சூரிய பிரகாசம், கோடி மன்மத அழகுடையவன். அவனுடைய அழக எந்த பாஷையிலையும் எந்த வார்த்தையிலையும் யாராலையும் வர்ணிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட அழகன் பாண்டுரங்கன் அப்படின்னார்கள். கேட்ட உடனே இள வயசுக்காரி, ஆ பார்க்கணுமே, இந்த அழகனை பார்க்கணுமே, இந்த புவன சுந்தரனை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு இடத்துல அழகு அப்படின்னு கேள்விப்பட்டா அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும், இது மனுஷ சுபாவம் தானே. ஆனா அவளுடைய பாக்கியம் தெய்வம் அழகுடையதுன்னு இவா சொல்ல அவள் மயங்கி போயிட்டா. நம்ம எல்லாம் சாதாரண அழகுல மயங்குறோம், அவளுக்கு பாண்டங்கனுடைய அழகுல மயங்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அழகா போனா சந்திரபாகா நதியில தீர்த்தம் ஆடினா, ஜோரா வரிசையில நின்னா, இந்த வரிசையில நிக்கிறதே ஒரு சுகம் பண்டரிபுரத்துல. ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு விதமா ஒரு சுகம் வச்சுக்கோங்களேன், இந்த வரிசையில நிக்கிறதுன்னு திருப்பதியில வரிசையில நிக்கிற ஒரு சுகம், அந்த கேட்டை திறந்தவன அலரடிச்சுன்னு ஓடுவோம், என்னமோ காணாததை கண்டா போல அந்த ஒரு வேகம் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த திருப்பதியில மட்டும்தான் அப்படி ஏடுமண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு ஓடுவோம். நான்லாம் முதல் தடவை சுதாமாவுக்கு ஒரு வயசு மொட்டை போடுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்ப தூக்கிண்டு ஓடியிருக்கேன், நான் தூக்கிண்டு ஓடியிருக்கேன். அப்படி அது ஒரு சுகம், அது இந்த ரேஸ் மாதிரி ஓடி ஓடி போய் தரிசனம் பண்ற ஒரு சுகம் அப்படின்னா அது மலையப்ப சுவாமி. இந்த கூட்டத்துல நம்மளாம் ஐயோ என்ன கூட்டம் ஒரே சதகத்த நசனசன் இருக்கு. அதான் திருப்பதி போயிட்டோம்னா அந்த கூட்டம் தான் சுகம். அங்கே எல்லாருக்கும் பயமா இருக்கும், முதுகு வலி இருக்கு, முட்டி வலி இருக்கு, என்ன ஆகும். இந்த கூட்டம் வரவா நசுக்கிறதுலேயே ஜுரம் கூட சரியா போயிடும். அது ஒரு சுகம் திருப்பதியில. நவதிருப்பதியில ஒன்பது கிரட சேவை வருது இப்ப ஜூன் 6ஆம் தேதி. இந்த கூட்டத்தை எட்டி நின்று என்ன சாமி அப்படின்னு பாக்குறது அது ஒரு சுகம். புரட்டாசி சனிக்கிழமையில வைகுண்டபதி திருப்பதி பெருமாளா நிற்கிறார் அப்படின்னா அப்படி வரிசையில் அந்த வெயில நின்று உள்ள வந்து பார்க்கறது ஒரு சுகம். அதுபோல பண்டிரிபுரத்துல கூட்டத்தில் நிற்கிறது ஒரு சுகம். ஏன்னா இந்த மகாராஷ்டிர ஜனங்கள் ஏதான அபங்கம் பாடிட்டு இருப்பா, ஏதான ஹரிநாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு சும்மா இருக்கு தெரியாது. எதுவுமே கிடைக்கலாம் கூட ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 இதையே சொல்லிட்டு இருப்பாவா. ஒண்ணுமே தெரியலன்னு விட்டல 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 விட்டலான்னு இப்படி சொல்லிட்டு இருப்பா. இதேதான் அவளுக்கு, வேற எதுவுமே தெரியாது. முக்காசி நம்ம கோவில்கள்லாம் அந்த ஏதான தேவையில்லாம பேசிட்டு இருப்போம் பார்த்தாளா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்டிரிபுரத்தில் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஆளுங்களாக தான் இருப்பான், மகாராஷ்டிரியன்ஸாக இருக்க மாட்டான். அவன் அப்படியே நான் பாண்டவனை பார்க்க வந்திருக்கேன், ஜால்ராவோட தான் அலைவான், இல்லாட்டி கையில் ஒரு தம்பூரா, எதுவுமே இல்லைன்னா ஒரு காவி கொடியோட தான் அலைவான் அந்த வாழ்க்கை சம்பிரதாயத்துக்கான. அவளுக்கு விட்டலனை பார்க்க வந்திருக்கோம், விட்டலன் அனுபவிக்கணும். இந்த விட்டலன் ரொம்ப பெரியவன்னா அவளுக்கு கிடையாது, எங்கள் விட்டல் ஹமாரா விட்டல் பஸ் அவ்வளோதான். அப்படியே போவான் ஜம்மனு இந்த வரிசையில் நின்று போய் பார்த்துட்டான். பாண்டரங்கனை புவன சுந்தரன் அழகா இருக்கான், மயக்கி போயிட்டா ஜோரா இருக்கான். இந்த கண்ணு அந்த மூக்கு அந்த காதுகள் அவளை எல்லாம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அவை எந்த அவயவத்தை பார்த்தாலும் பூரணமா இருக்கு, குறையே இல்லை, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம், இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்பொழுது அவளுக்கு குறை தெரியாது. பாதத்தெல்லாம் தொட்டு பார்க்குறான், அவன் இடுப்பில் கை வச்சுருக்க ஸ்டைலே ஆகுது. இந்த பாண்டங்கணக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு, இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். பிரபு எப்படி இருக்க நல்லா இருக்கணா சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. பிரஹசித்தம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சே தியான மங்களம் அப்படின்றா கோபிகைகள். அழகாக நிற்கிறான் இவன் பார்த்தா, நிஜமாவே இவன் கோடி மன்மத அழகு, சாட்சாத் மன்மத மன்மத. இவன் சும்மா அச்சு பிச்சு சாமி இல்லை, ஜோராக இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், சூப்பராக இருக்கான், அவ்வளோதான். அப்படி பார்த்துட்டா போதும், இனிமேல் இங்கே இருக்கணும், இந்த கோவிலில் தான் வேலை பண்ணணும். இவன் ட்ரெஸ்ஸை தொட்டாலே நல்லா இருக்கும் போல இருக்கே, அவனை அழகாக பார்க்குறா, எல்லாரும் பக்தி பண்ணுறத பார்க்குறா, ரசிக்கிறா. இப்படி கூட பாண்டவங்களை ரசிக்க முடியுமான்னு இவளை பார்த்து கற்றுண்டா பல பேர். அங்கே அழகாக பெருக்கிறான், பெரிய பாக்கியம் அதெல்லாம். இந்த பண்டிரிபுரத்தில் பெருக்கிறோம், அப்படி கோவில்களில் பெருக்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதெல்லாம். கடைத்தலை தீக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே, திருவனந்தபுரத்தை பெருக்கினா பாவங்கள் எல்லாம் அள்ளி குப்பை மாதிரி வெள்ளை போட்டு விடலாம் அப்படின்றார் சுவாமி நம்மாழ். எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ரெண்டு சிஷ்யர்கள் பாம்பேயில் ரெண்டு பசங்க, கரெக்டாக ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் பண்டிரிபுரம் போயிருந்தோம். பாக்கியம், ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் ஆயாச்சு, நான் மெட்ராஸ்லேயும் இப்படி வந்தேன், பசங்க ரெண்டு பேரும் பாம்பேலேன்னு வந்தேன். கரெக்டாக ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நாங்கள் போனோம். அழகாக போனோம், அப்போ எல்லாம் அந்த அலங்காரம்லாம் நடந்துருக்கு அந்த சைடில் மண்டபத்தில். அப்போ ஒரே ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். நான் போனேன், நாங்கள் எதாவது ஒத்தாசை பண்ணலாமா, ரொம்ப சந்தோஷம், வாங்கோ அப்படின்ட்டேன். உடனே இங்கே கயிறு கட்டுங்கோ, இந்த மேடைக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுங்கோ, இங்கே குப்பை இருக்குது பெருக்குங்கோ அப்படின்னு. அப்படியே குஷி எங்களுக்கு. உடனே நாங்கள்லாம் அங்கே பிரிக்கணும், ஒட்டடையெல்லாம் அடித்தோம். அப்புறம் என்னோடய ஒரு சிஷ்யனை வந்து அவர் கூட்டிட்டு போகிறார் அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார், பாப்பா தம்பி என் கூட அப்படின்னு. அவன் போனால் வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள்லாம் நானும் இன்னொரு பையன் மட்டும் வேலை பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் என்னடா ஆச்சு, இல்லை அவர் கர்ப்பகிரகத்துலலாம் க்ளீன் பண்ண சொன்னேன், பாண்டவங்களுடைய கர்ப்பகிரகத்து வாசலெல்லாம் அலங்காரம் பண்ண சொன்னேன். அவன் குதிக்கிறான் அப்படி, குருஜி கர்ப்பகிரகத்தை தனியாக நின்று நான் பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன் குருஜி அப்படின்னா. நான் சொன்னேன், உனக்கு பாக்கியம் தான், அவர் பார் ஒன்றை தான் கூப்பிட்டாரு, என்ன கூப்பிடல பார், பாண்டங்களும் ஒன்றை கூப்பிடணும்னு தோணி போயிடுச்சு. பாக்கியம் இன்னைக்கு அனுசா கூட சந்தோஷமாக இருக்கு. நாங்கள்லாம் ஓரத்தை பெருக்கிட்டு அப்புறம் இந்த ஜமக்காலம்லாம் விரித்து இன்றைக்கும் ஒரு பசுமை மாறா நினைவுகள், அது ஒரு சுக்கம். ஆயுசு முழுக்க பன்றீபுரத்தில் அப்படி ஒரு கைங்கரியம் கிடச்சதுன்னு ஒரு சந்தோஷம். அவனா பாண்டங்கனா கொடுத்தது. நான் திரும்பி திரும்பி ஓடிட்டு இருக்கான் கர்ப்பகிரகத்தில் போய், சாதாரணம் அப்படி போக முடியாது, வேற வெளில வந்துட்டோம்னா திருப்பி உள்ளே போக முடியாது. ஆனால் கைங்கரியம்ன்ற ஒன் அஸ்திவாரமாக கொண்டு வந்து போயிட்டான். அந்த மாதிரி இந்த காணோ பார்த்தா யாரா பிரிக்கிறதா, நான் பிரிக்கட்டுமா அப்படின்னு வாங்குறேன். அங்கே ஓரத்தக்க குப்பையெல்லாம் எடுக்கிற பாண்டவங்களுடைய வஸ்திரம் எல்லாம் மாற்றிண்டே இருப்பாள், ராஜாதி ராஜனாச்சே மாற்றிண்டே இருப்பாள் ட்ரெஸ்ஸு. அது இப்போ வெயில் காலமாக இடுப்புக்கு மேலே முழுக்க அப்படி சந்தனம் அப்பி வச்சிருப்பாள் பாண்டவங்களுக்கு. இந்த மைனர்லாம் சந்தனம் பூசுவா தெரியுமா, இந்த மாதிரி இந்த பாண்டன் இடுப்பு மேலே முழுக்க அப்படி இந்த வெயில் ரொம்ப தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பன்றிபுரத்தில் வெயில் குளிர் மழை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த உடம்பு குழு குழுன் இருக்கணுன்றதுக்காக இந்த சந்தனத்தை ஃபுல்லாக சந்தனத்தையே இந்த டிஷர்ட் மாதிரி போட்டுருவா பாண்டவங்களுக்கு உடம்பு முழுக்க. அதெல்லாம் அங்கோஸ்தரம் போடுற மாதிரி சந்தன தப்பி அதுலேயே நகை மாதிரிலாம் டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். திரும்பி ராத்திரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவார்கள் பாண்டவங்களுக்கு. இவன் அந்த வஸ்திரத்தெல்லாம் துவைக்க எடுத்துன்னு போகிறேன், நான் ஒத்தாசை பண்ணட்டுமா, பாண்டவனுடைய வஸ்திரத்தை தொடுறதெல்லாம் கோடி ஜென்ம சுகிருத்தம் வேணும். உடனே சரின்றா அவர் சுட்டு பார்க்கறாச்சு, அவ்வளோ மிருதுவாக இருக்கு. இது என் பாண்டங்கன் உடுத்திக்கிற வஸ்திரம், உடுத்த கலைந்த நின் தீதக வாடை அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறா. நேற்று கூட அந்த பத்மநாபருடைய வஸ்திரம் எல்லாரும் தொட்டு ஒத்திண்டேல கண்ணில் அழகாக அப்படி தொட்டு பார்க்குறா, கண்ணில் ஒத்திக்கிறான், அழறா பாண்டங்கா நான் ரொம்ப சாதாரண ஒரு விபச்சாரியோட பொண்ணு, ஆனால் உன்னுடைய கருணை எவ்வளவு தூரம் இருக்கு, எனக்கு கூட உன்னுடைய துணியெல்லாம் தொடர ஒரு பாக்கியம் இருக்கேப்பா. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் நீ எனக்கு கொடுத்துருக்காய் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த வஸ்திரத்தெல்லாம் அப்படி துவைக்கிறா. பாண்டவனுக்கு அழகாக மாலையெல்லாம் கட்டி கொடுக்குறா. வேறு எதுவுமே அவளுக்கு தோணலை. திரும்பி வீட்டுக்கு போகணும், மங்கள வீடுன்னு சொன்னாங்க ஊர், அந்த ஊருக்கு போகணும்னு தோணலை. இப்படி பாண்டன் அனுபவிச்சுண்டு அந்த கோவில்லையே இருந்துட்டு கோவிலில் பிரசாதம் கொடுக்குறேன் அதையே சாப்பிட்டு கோவில்லையும் சரி ஒரு வேலைக்காரி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ணுன்றா. முகம் சுடிக்கிறதே இல்லை, ஆசாசையாக பண்ணுறா. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களோட துணியோ உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களோட துணியை துவைக்கும்போது கூட இது பாண்டனுடைய துணி அப்படின்னு துவைக்கும்போது அப்படி இந்த பாவத்தை துவைச்சுட்டே வந்தேன்னா ஒரு நாள் சத்தியமாக பாண்டவங்களுடைய துணியை துவைக்கிறதுக்கான ஒரு அருகதை கிடைக்கும். நன்னா ஞாபகம், மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சமைக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், உங்களுடைய பாவம் எத்தனைக்கெத்தனை பகவானிடத்தில் ஆழமாக போகிறதோ அத்தனைக்கெத்தனை வாழ்க்கையில் மாறுதல் உண்டாகும். அந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ அழகாக பாண்டவங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, சௌக்கியமாக போயின்னு இருக்கு அவரோட வாழ்க்கை. ஆனால் சௌக்கியமாக போகாதே, 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் கெட்டவனும் கிடையாது, ஒரே மாதிரி வாழ்க்கை போகவே போகாது. புதுசு புதுசாக திடீர் திருப்பங்கள் உடையது தானே வாழ்க்கை. ஒரு நாள் அழகா இந்த கோவில் அப்படி கைங்கரியம் பண்ணி பஜனை எல்லாம் பாடிட்டு இருக்கா, இந்த காணோ பாத்திரா. அப்போ ரெண்டு பேர் அழகா வந்தான், இவ அழகா பார்த்தா ரொம்ப மயங்கி போயிட்டான். அவர்கள் ராஜ மனுஷர்கள், ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அவள் விசாரிச்சா, யார் இந்த பொம்பளை, பன்றிபுரத்தோட பார்த்ததில்லையே, இந்த ஊர்க்காரி மாதிரி இல்லையே, ரொம்ப அழகா இருக்கா, இளவயசா இருக்காள், யார் அம்மா அப்பா என்ன விஷயம். உடனே இங்கே இருக்கவாள்லாம் சொன்னா, இவன் மங்களபீடு அந்த கிராமத்திலேருந்து வந்தவர், காணோ பாத்திரான்னு பேரு, அம்மா விபச்சாரி அப்படின்னு. அப்படியா,
அழகா இருக்காளு.
ஆனா நல்ல பக்திவான், நல்ல பக்தி பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டார்கள். நேர வேதார்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு போய் ராஜாவுக்கு கிட்ட போயிட்டார்கள். ராஜா முன்னாடி போய் நின்னார்கள். முஸ்லீம் ராஜா சலாம்லாம் போட்டு ஹுசூர், ஹுசூர்னா மகாராஜான்னு அர்த்தம். ஹுசூர், நாங்கள் பண்டிரிபுரத்துலேருந்து வரோம், அவ்வளவு அழகான ஒரு பெண் அங்கே இருக்கா, ரம்பா மேனகா ஊர்வசி திலோத்தமை கூட அவ்வளோ அழகு கிடையாது. இப்படி ஒரு பெண்ணை நீங்கள் அனுபவிக்கலே அப்படின்னா நீங்கள் ராஜாவாக இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு தான். இவ்வாளுக்கும் அவளுக்கும் ஏதான தகை இருக்கா, இவள் ஏதான அவளை கஷ்டப்படுத்திருக்காளா, அவமானப்படுத்திருக்காளா? அதான் பூனைக்கும் நாய்க்கும் அதான் விரோதம், யாராவது உண்டு பண்ணுறோமா? எங்கேருந்தோ தானா வர்றது. நிறைய பேர் மகாபாபிகள் பக்தாவை தேடி பார்த்து கஷ்டம் கொடுப்பா, ஏன்னு சொல்லவே முடியாது. அவளுக்கு என்ன காரணம் தெரியாது. யாராவது ஒருத்தர் யாராவது கஷ்டப்படுத்துறா, கஷ்டம் கொடுத்துருக்கான்னா திரும்பி கஷ்டம் கொடுக்கலாம், அது நியாயம். இவ அவர்களை பார்க்க கூட இல்லை, ஆனா இவர்களா போய் ராஜா கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. ராஜா அழகெல்லாம் சொன்னோன்னு மனுஷ சுபாவம் தானே, அது ராஜான பட்சத்துல கேள்வி கேட்பார் கிடையாது. அது முகம்மதிய ராஜா. அது இல்லாம விபச்சாரி பெண்ணுன்னா அதே வழியில தானே வரணும், ருட்டீன். உடனே ராஜா என்ன பண்ணா, ரெண்டு ராஜ மனுஷர்களை இவர்களோடு அனுப்பினான், போய் இந்த காணோ பாத்திராவை கூட்டிட்டு வாங்க. ஒரு கால் இவ வரத்துக்கு சம்மதிக்கலை அப்படின்னா தூக்கிட்டு வந்துருங்க, உத்தரவு கொடுத்தாச்சு. காணோ பாத்திராவுக்கு எதுவுமே தெரியாது. இந்த வாழ்க்கையில என்ன சமயத்துல என்ன எப்படி நடக்க போறது நம்ம யாரும் தீர்மானமே பண்ண முடியறதில்லை. வாழ்க்கை பலவிதமா போகிறது. அங்கேருந்து ஆட்காரர்கள் வந்துட்டா இவ வாசல நின்று பாடிட்டு இருக்கா. சில இடங்கள்ல சொல்லும் பொழுது அவ சந்திரபாகால போய் பாண்டவர்களுக்கு ஜலம் கொண்டு வரா, அவ்வளவு அழகா இருக்கா. அதுவும் மனசு வேற இப்ப ரொம்ப சமாதானமா இருக்கு, நிறைய பாண்டவங்க பஜனை வேற பண்ணிட்டு இருக்கா. அதனால முகத்திலேயே ஒரு பிரகாசம். இந்த மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கும் அத்தனைக்கு அத்தனை முகம் தெளிவா இருக்கும். நம்ம முகத்துல எப்பொழுதுமே ஒரு கலை இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரே குழப்பம், கவலைகள். இந்த இடத்த நீங்க காலியா வச்சுக்கிற வரைக்கும் முகம் தெளிவா இருக்கும். இது காலியா வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய சத்சங்கம் உள்ள இறங்கணும். அப்ப தானாவே தேவையில்லாததான் வெளில போகும். தேவையில்லாத வெளில போயாச்சுனாலே ஒரு சமாதானம் தானே. அவ ரொம்ப அழகா இருக்கா காணோ பாத்திரா. தன்னை மறந்து பாண்டுரங்க பஜனை பண்றா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. புண்டலீக வரதா பஜே பாண்டுரங்கா, புண்டலீக வரதா பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்க. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க. பஜே பாண்டுரங்க, 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 பாட்டு. ஒரு தடவை பன்றீபுரம் போகும்போது அங்கே வரிசையில் நிற்கும்போது வந்த பாட்டு எங்களுக்கு, பகவான் எனக்குள்ளேருந்து பாட வச்ச ஒரு பாட்டு. அபங்கம் மாதிரி பாண்டுரங்கன் லைனாக அந்த பாட்டில் ஒவ்வொரு பக்தாளுடைய பெயரை சொல்லி அவள் அனுபவித்த பாண்டுரங்கனை பற்றிய ஒரு பாட்டு, ரொம்ப ஆனந்தமான ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஆனந்தமாக இந்த காணோ பாத்திரம் ஜோராக பஜனை பாடிருந்துருக்கா. என்னாசிக்கமே நிறைய கோவில் நான் போவேன், நிறைய மூர்த்தி எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பத்மநாபர். ஆனால் இன்னும் பத்மநாபர் பற்றி ஒரு பாட்டு கூட எனக்கு இன்னும் வரல. ஆனால் பாண்டரங்கனை பற்றி இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் சிஷியாவில் கேட்டால் தெரியும், பாம்பே சிஷியால். நான் ஒவ்வொரு தடவையும் நினச்சிட்டேன் பாண்டரங்கனை பற்றி பாட்டு வந்து இன்னும் பத்மநாபனை பற்றி வரலையே அப்படின்னு ஒரு யோசனை உண்டு எனக்கு. அவ்வளோ வசதி இந்த பாண்டுரங்கன், என்னிடத்துல ரொம்ப சுதந்திரமாக விளையாடக்கூடிய ஒருவன் பாண்டுரங்கன். இந்த காணோ பாத்திரம் அழகாக பஜனை பாடிட்டுருக்கா. அந்த சமயத்தில் இந்த ராஜ மனுஷர்கள் வந்துட்டான். இவள் காமிச்சுட்டா இவள் தான் அந்த காணோ பாத்திரா அப்படின்னு. உடனே அவர்கள் வந்தார்கள். ஏ காணோ பாத்திரா அப்படின்னு மிரட்டினார்கள். கை கூப்பினா சொல்லும் அடியாள் தான் காணோ பாத்திரா. ராஜாவுடைய உத்தரவு, உடனே நீ அரண்மனைக்கு வரணும். அவளுக்கு புரிஞ்சு போயிடுது விஷயம் தெரியுமே. சொன்னா சரி நான் வரேன், எனக்கு ஒரே ஒரு கொஞ்சம் சமயம் கொடுங்க, நான் போய் என் பாண்டங்க இடத்துல சொல்லிட்டு வந்துடுறேன். நான் கடைசியாக ஒரு தடவை அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். வாசல் நின்றுருந்தா சரி போ உள்ள வர. உள்ள வர வர துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. இப்படி வந்தா பாண்டரங்கன் பக்கத்தை கை கூப்பி நின்னான். நான் பன்றீபுரத்தில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் ஏதான அபச்சாரம் பண்ணிட்டேன். நான் பன்றீபுரத்தில் வாழக்கூடிய தகுதி எனக்கு இல்லையா? ஏதோ ஒரு நாய் மாதிரி என்னை ஓரத்தில் வச்சுக்க கூடாதா? எவ்வளோ பேரை தாங்குறியே நீ, அத்தனை பேரை தாங்குற, என்ன காப்பாற்றுறது உனக்கு ஒரு கஷ்டமா? இவ்வளவோ கோடி கோடி சராசரங்கள் அண்டங்கள் இருக்கு, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், காட்டுற சிங்கத்துக்கிட்டேந்து ஒரு மானையும் மான்குட்டியும் காப்பாற்றுறாய். இந்த பறவைகள்லாம் மரத்து மேலே கூடு கட்டி முட்டையை போட்டு கட்டி பொறிச்சு விட்டு கொஞ்சம் பறவை வந்தோடனே சாப்பாடு வந்து அம்மா பறவை எல்லாம் போகிறது. அப்போ எத்தனையோ பாம்பு மற்ற விஷயங்கள்லேருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுறே, எத்தனையோ மிருகங்கள்லாம் உடம்பு முடியாமல் காட்டில் இருக்கு, திருநாயெல்லாம் இருக்கு, எல்லோரும் கல்லெடுத்து அடிக்கணும், இந்த திருநாயெல்லாம் காப்பாற்றுறாய். எத்தனையோ பேர் பிச்சைக்காரர் இருக்கு, அவாளெல்லாம் காப்பாற்றுறாய். தாய் தந்தையர்கள் தள்ளிவிட்ட குழந்தைகளை காப்பாற்றுறார், குழந்தைகள் உதிக்கின்றன தாய் தந்தையை காப்பாற்றின்றிருக்காள். இப்படி இந்த லோகத்தில் பல பேர்களை காப்பாற்றின்றிருக்காள். இப்போ நான் ஒரு பாரமாக உனக்கு சொல்லி பார்க்கலாம், நான் உனக்கு என்ன பாரமாப்பா, என்னை காப்பாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக உனக்கு, நான் என்ன கேட்டேன் வாழ்க்கையில், நிம்மதியாக ஒரு வாழ்க்கை இந்த பண்டரிபுரத்தில் உனக்கு சேவை பண்ணிட்டு உன்னை டெய்லி பார்த்துண்டு உன் குழந்தையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு கோடீஸ்வரியாக இருக்கணும், ராணியாக இருக்கணும், நான் எதுவுமே கேட்கலையே பாண்டுறங்க, உன் திருவடி நிழலில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இது ஒரு தப்பா? அதுதான் தப்புன்னா வேற என்ன சொல்ல முடியும்? அவ்வளோ பெரிய சபையில் திரௌபதியை காப்பாற்றினல்ல, ஆதி மூலமேனு கத்தின கஜேந்திரனை தேடிண்டு ஓடி வந்தா இல்லை, அப்ப அவன் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு தாமரை கொடுத்த போது வாங்கிட்ட இல்ல, 5 வயசு பிள்ளை துருவனை காப்பாத்தினல்ல, 5 வயசு பிள்ளை பிரகல்லாதனை காப்பாத்தினல்ல, தாயை இழந்துட்டு 5 வயசு அனாதியான் இன்னும் நாரதனை காப்பாத்தினல்ல, இப்ப இவ்வளவு பேரும் நீ காப்பாத்தினேன்னு பாகவதம் சொல்றது, அர்ஜுனனுக்கு ரத சாரதியா இருந்து அவனை காப்பாத்தினேன்னு மகாபாரதம் சொல்றதேப்பா. பீஷ்ம பிதாமக அம்பு படுக்கையில படுத்துட்டு பொழுது அவர் பக்கத்துல நின்று சகஸ்ரநாமம் கேட்டு அனுகிரகம் பண்ணேன்னு சொல்றதேப்பா. இதெல்லாம் சத்தியம்னு நம்பிதானே உன்கிட்ட பக்தி பண்றோம், இப்ப தெய்வத்தை எப்படி சத்தியம் நம்புறோம்னா இந்த விஷயங்கள்லாம் கேட்டு சரி அப்ப அது போல எனக்கும் நடக்கும்னு தானே நம்பிக்கை. இப்ப எனக்கு இது நடக்காதுன்னா அந்த தெய்வம் எனக்கு இருக்கு, அப்புறம் பாகவதத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், ராமாயணத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், அப்ப இவ்வளவு பேரை உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னா இந்த ஒரு 7 வயசு பொண்ணு, நான் விபச்சாரியோட பொண்ணு தான், ஆனா ஒழுங்கா வாழணும்னு தானே ஆசைப்படுறேன், அந்த ஒரு அதிகாரம் எனக்கு கிடையாதா? இந்த பண்டரிபுரத்து எத்தனையோ ஜீவராசிகள் கொசுலேருந்து எலியிலேருந்து பன்னியிலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கு, இவங்களோட ஒத்தையா என்னை இருக்க வைக்க கூடாதா? இந்த மரம் செடி கொடியெல்லாம் இருக்க என்னை காப்பாத்துறது அவ்வளவு கஷ்டமா பண்றேங்க அவனுக்கு, நான் உனக்கு என்ன வேண்டாதவளா போயிட்டேனோ? அது உரிமையோட கோச்சிக்கிறான், என்னையும் காப்பாற்ற மாட்டேங்கிற, என்னை காப்பாத்தேன்பா அப்படின்றா. அப்புறம் பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சிட்டு அழறான், உன் மேல குத்தம் இல்லையே பாண்டரங்கா, என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை படுத்துறது உன் மேல என்ன சொல்ல முடியும், எனக்கு ஆசை உன் கூட இருக்கணும், உன்னை டெய்லி பார்க்கணும், உன் வஸ்திரம் எல்லாம் துவச்சு போடணும், உன் பிரசாதம் சாப்பிடணும்னு, நான் எல்லாம் தப்பா சொல்லிட்டா மன்னிச்சுது பாண்டரங்கா, எனக்கு தெரியல அது முடியல பாத்தியா, இது ராஜா கிட்ட போயாச்சுன்னா அந்த உடம்பு அழகு இருக்க வரைக்கும் கொண்டாடுவான், அதுக்கப்புறம் நான் வெளில வர முடியாது, அதுக்கப்புறம் நான் எப்ப பண்டரிபுரம் வருவேன், ஆனாலும் சந்தோஷம் பாண்டுறங்கா, ஒரு வேசியோட பொண்ணு நான், ஆனா என்ன உன்னை தொட வச்சுட்டியப்பா, உன் வஸ்திரம் எல்லாம் தோய்க்க வச்சுட்ட, எனக்கும் கொஞ்ச நாள் பண்டரிபுர வாசம் கிடைச்சது, ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு மாசமும் இருந்துட்டேன், இந்த சமாதானம் போதும், நான் கிளம்புறேன் என்ன, இனிமேல் நான் வரமாட்டேன், நான் போறேன், ஆனா எனக்கு உன்னை விட்டுட்டு போக முடியல பாண்டுறக்கா, எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே கதின்னு வந்துட்டேன், அநாதநாதா தீன பந்தோ பாண்டுறங்கான்னு வந்துட்டேன், இப்ப உன்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கு, பாண்டுறங்கா 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 பாண்டுறங்கான்னு காலை கட்டிட்டு ஓன்னு அழுதா அழுதா. ருக்மிணி பிராட்டிக்கு பொறுக்கல, ஏன் பிரபு திரௌபதி எல்லாம் காப்பாத்தினேல, காணவ பாத்திராவுக்கு ஒரு நல்ல கதி பண்ண பிராதா, பகவான் கேட்டா என்ன கதி பண்ண சொல்றாய், தாயா சொன்ன நான் சொல்ல முடியுமா, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு விதமா அனுகிரகம் பண்றேன், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, இவளுக்கு எந்த விதமான அனுகிரகம் பண்ணா இந்த ராஜாவிடத்துல இவ மாட்டாம இருப்பாளோ அது போல ஒரு அனுகிரகம் பண்ணுங்க பிரபு, சதா சர்வதா இவ உங்களோடையே இருக்கும்படியா ஒரு கிருப பண்ணுங்க பிரபு அப்படின்ட்டான். தாயா சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் கிடையாது, உடனே பாண்டரங்கன் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான் காணவ பாத்திரங்க, வா அப்படின்னு விட்டாங்க. பக்கத்தில் வந்தா இதுக்கு அலிங்கனம் பண்ணிட்டான். அப்படி கண்ணத்தெல்லாம் தொடச்சு விட்டான். ஏன் அழற, நான் தான் இருக்கேன் இல்லை, உனக்கு நான் இருக்கும்போது நீ எப்படி அழல? முக்கியமாக யாராவது அழுதுன்னா கோபம் தான் வரும், எங்களுக்கெல்லாம் கருணையெல்லாம் வராது. ஏன்னு கேட்டால் பகவானுக்காக மட்டும்தான் மற்ற எதுக்காக அழுதாலும் அது பொய் அழுகு, ஏமாத்த அழுகு. நீ எவ்வளோ வேணால் அழுங்க, வீட்டுக்காக அடிக்கிறான்னு அழுங்க, என்ன வேணால் சொல்லி அழுங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம், அதுக்கெல்லாம் ஒரு விலை உண்டா? இந்த குழந்தை சாக்லேட்டுக்கு அழுணும், கதறி கதறி அழுணும், நமக்கே பயம் வந்தது, என்னமோ இந்த தின்னு தலை அப்படின்னு உடனே அப்படின்னு உடனே போய் எழுதுனாங்க. சாக்லேட் கையில் வந்து இல்லாட்டி எடுக்கிறேன் அப்படின்னு அழுகு நிறுத்த வாய மூடு தின்னு தொலைய அப்படின்னு கடை கிடச்சு அப்படி விசும்பெல்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு பரச்சுடுவேன், தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. அப்படி அப்போதான் நாலு அப்பா அப்பலாமான்னு சொல்லுவோம். அப்படி ஒன்றா எழுது பொய் எழுது நானு, இந்த பெண்கள்லாம் அழுவான், இந்த வீட்டுக்காரோட காரியம் சாதிக்கிறது. அப்போ தான் ஆண்டுகிட்டு கோவம் ஜாஸ்தியாக அழுதுதே காரியம் சாதிக்கிறாங்க. வேற பெண்களை கூட நம்மளை அதுவும் அழற ஆண்களை நம்பவே கூடாது, மகா மோசம். அழறானால யார் குடியே கெடுக்க போகிறாங்க, ஆம்பளை அழுதானா பொம்பளை அழுதா கூட அவ காரியம் சாதிக்கிறது தான் அழுதான். ஆண் பிள்ளை அழகான் அப்படின்னா யார் முடியோ கெடுக்க போறான்னு தான். பாண்டங்களுக்காக பாண்டங்க சொல்லுவாங்க, நான் இருக்கேன் நீயே அழற, உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு. இப்படி பாக்குறா, காணவ பாத்துறா, அவளால் நம்ப முடியல. பாண்டங்கன் பிரத்யட்சமா காட்சி கொடுத்து பேசிட்டு இருக்கான். பேசாம என்ன, உன் கூட வச்சுடுறேன், அவன் கூட இருந்துடுறேனே அப்படின்னு. சரி அப்படின்னா இருக்கி ஆளுங்கினம் பண்ணிட்டான். நிறைய பக்தாளெல்லாம் நின்றுருக்கா சன்னதியில், அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. தொப்புனி இவள் சரீரம் கீழே விழுந்துருக்கு. அந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரம்னு உண்டு, நம்ம பார்க்கறது ஸ்தூல தேகம், நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரியறது ஸ்தூல தேகம்னு பேர். சூக்ஷ்ம சரீரம்னு உண்டு, இந்த சரீரம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரம் பாண்டுரங்கனோட ஐக்கியம் ஆயிடுச்சு. ஒரு தேசியோட பொண்ணு உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறா. தேகத்தை விட்டேன் ஒரு ரிஷி பத்தினியை போலேன்ற மாதிரி தொப்புனுக்கு அப்படின்றான். அத்தனை பேரும் பார்க்க பாண்டுரங்கன் மூர்த்தியோட இரண்டரை கலந்துட்டான். இங்க பாண்டுரங்கன் இருக்கானே, இந்த மூர்த்தியோட தான் அவள் கலந்தான். இந்த மூர்த்தியோட எப்படி துவாரகாதீசனோட மீரா கலந்தாள், பூரி ஜெகநாதனோட ஆச்சரியமா சைத்தன்ய மகாபிரபு கலந்தாள், அது போல பாண்டுரங்கனோட இந்த கனவு பாத்திரா கலந்துட்டான். சரியம் எல்லாரும் யாருக்கும் நம்ப முடியல. அப்படியே அழுதுட்டு இருந்தா பேசிட்டு இருந்தா டக்குன்னு பார்த்தா பாண்டுரங்கனோட ஐக்கியம் ஆயிட்டான். சாயுஜ்ய முக்தி அவனோட இரண்டரை கலத்தல். எப்படி தண்ணீர் உப்பு போட்டா அப்படி கரைஞ்சு விடுமோ அது போல கலந்துட்டான் பண்டரிநாதனோட. இந்த பூஜை பண்ணுறவெல்லாம் கையை கூப்பி நழுதா, இவ்வளோ வருஷம் நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒன்று அடையணுன்ற தோணல் கூட இல்லைப்பா. இவள் வேசி பொண்ணு தான், ஆனால் எத்தனை ஆச்சரியமான பக்தி, கலந்துட்டாள் அப்படின்னு நினச்சா. அப்போ எல்லாருக்கும் பயம், வாசல்ல ராஜ மனுஷர்கள் நிற்கிறா அவள் ஐஷன் போகிறதுக்கு, உள்ளே போனவா வரவே இல்லை. இப்போ இவள் உடம்பு கீழே விழுந்துடுச்சு கோவிலில், சாது வந்துடுத்து என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல. ஏன்னா அவ கண்ண திருக்க பார்த்துருக்கா காணோ பாத்திராவோட ஆத்மா பாண்டுரங்கனோட ஐக்கியமா இருக்கு. அப்ப அசரீரியா பாண்டுரங்கன் சொன்னான், இந்த காணோ பாத்திரா உடல் கூட இந்த முகமதிய ராஜாவுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த உடம்ப அப்படியே என்னோட சன்னிதிய ஓரத்துல தெற்கு வாசல் உண்டு அந்த ஓரத்துல புதைச்சிடுங்கோ அப்படின்னு. அங்கே ஒரு பெரிய அரச மரம் உண்டு, பக்கத்தில் பள்ளம் தோண்டி இந்த காணவ பாத்திர உடலை பாண்டங்கன் மாலை பாண்டங்களுடைய வஸ்திரம் எல்லாம் போட்டு பாண்டங்களுடைய திலகம் இருக்கு, அந்த திலகம் எடுத்து பாண்டங்கனுக்கு என்னெல்லாம் உண்டோ பாண்டங்க பிரசாதம் எல்லாம் போட்டு அந்த உடம்புல அதானே வேணும். உசுறு போகிற சமயத்தில் கோடி மூடி எடுப்பதன் முன்னம்னு ஆழ்வார் சொல்லுவார், பெரிய ஆழ்வார். கடைசியாக ஒரு கோடி துணின்னு ஒன்று போடுவார், அது ஒன்று தான் மிச்சம். அது கூட வெட்டியா ஊறி விடுவான், ஒண்ணுமே இருக்காது நம்ம கிட்ட. அந்த கோழி துணியா இவளுக்கு பாண்டுரங்கனுடைய வஸ்திரம். பாண்டுரங்கன் சொல்றான், ஒரு ராஜாவுக்கெல்லாம் எப்படி ஒரு மரியாதை உண்டோ அது போல பண்ணுங்க. பாண்டுரங்கன் கழுத்து இருக்கிற மாலை எடுத்து இவ கழுத்துல போட்டு, அதை கிட்டத்தட்ட அவளை பகவான் கல்யாணம் பண்ணிட்டா மாதிரி அவ கழுத்துல மாலையை போட்டு பாண்டுரங்கன் வஸ்திரத்தால உடம்ப மூடி, இந்த பண்டிரிபுரத்துல இந்த பொறி, இந்த சின்ன சின்ன வெள்ளையா சக்கர உருண்டெல்லாம் கிடைக்கும் பிரசாதம், அதெல்லாம் போட்டு ருக்மிணி மாதாவுடைய தலையில புஷ்பம் எல்லாம் எடுத்து உடம்புல சாத்தி அழகா எல்லாரும் பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டு, விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் 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 ஜெய் ஜெய் விட்டல் 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 ஜெய் ஜெய் விட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பள்ளம் தோண்டி இவ உடம்ப அப்படி பள்ளி படுத்துட்டா. கோவில்ல கோவில் எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, சில இடங்கள்ல மட்டும்தான் பண்ணுவா. சுவாமி ராமானுஜரோட திருமேனி ஸ்ரீரங்கத்துல பள்ளி படுத்தினார்கள், அந்த மாதிரி அழகா பள்ளி படுத்தியாச்சு. எல்லாம் உள்ள நடக்கிறது எல்லாம் பண்ணி மண்ணெல்லாம் போட்டு மூடியாச்சு. திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு செடி வந்தது, செடி வேகமாக வளர்ந்தது, டக்குன்னு ஒரு பெரிய ஒரு தமாள மரமாக நின்றுடுது. எல்லாருக்கும் அதிசயம், உடம்ப புதைச்சிருக்கா, கடகடன்னு ஒரு மரமாக நின்றுடுது. அப்போ உடனேயே எல்லாரும் கொண்டாடினான் இந்த காணோ பாத்திராவை. அதாவது அந்த சரீரத்தை தான் விட்டா, திரும்பவும் மரமாக பன்றீபுரத்தில் நின்றுண்டு பாண்டன் அனுபவிக்கிறதுக்காக வந்துட்டான். செண்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே அப்படின்றார் இல்லையா குலசேகர ஆழ்வார், ஏதேனும் ஆவேனே அப்படின்ற மாதிரி மரமா நின்றுட்டான். எல்லாருக்கும் பரம சந்தோஷம். அந்த மரத்துலேருந்து இப்படி அங்கங்க தண்ணி வருது, அது கண்ணீர் விடுறது. பாண்டரங்கா என்ன சேர்த்துட்டியப்பா, ஒரு வேசி பெண்ணுக்கு கூட இவ்வளவு பெரிய கிருபை பண்ணிட்டியே பாண்டரங்கா அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறான். அதுக்குள்ள ராஜ மனுஷர்கள் பார்த்தா உள்ள போனவ வெள்ள வரலையே அப்படின்னு சொல்லி வந்தார்கள். எல்லார்கிட்டையும் விசாரிச்சா அவள் நடந்தது சொன்னான், இந்த மாதிரிலாம் ஆச்சு, அவள் பாண்டுரங்கனோட இரண்டரை கலந்துட்டா. சரி அந்த உடம்பு எங்க? உடனே அவள் சொன்னா இந்த இடத்துல தான் தோண்டி புதைச்சோம். ராஜ மனுஷர்கள் ஒத்துக்கல, நீங்க இந்த பக்கமா பள்ளம் தோண்டி அவளை தப்பிக்க வைக்க வச்சிருக்க, சுரங்கப்பா தோண்டி இருக்க, நாங்க நம்ப மாட்டோம், இதை வந்து நேரம் வந்து நீங்கள் ராஜா இடத்துல சொல்லுங்கன்னு. ஏன்னா அவ தப்பிக்கணும் இல்லையா. உடனே ராஜா கிட்ட விஷயத்துக்கு போறா. சரி ராஜாவை பார்க்க போறோமேனு சொல்லி பயந்து நடுங்கிட்டு பாண்டுரங்க பிரசாதம் எடுத்துட்டு போறான், தேங்காய் புஷ்பம், அப்புறம் இந்த பண்டிரிபுரத்துல இந்த யஜ்யம் எல்லாம் பண்ணா கருப்பா நெத்திலிட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருப்பு பொடி ஒண்ணு உண்டு, அதுதான் நெத்திக்கிட்டுப்பாவா. கோபி சந்திரன் விட்டுட்டு நடுவில் அந்த கருப்பாயிட்டுப்பா, அந்த மாதிரி அந்த கருப்பு நம்ம குங்குமம் விபூதி மாதிரி அங்க பிரசாதம் அது, அதெல்லாம் எடுத்துட்டு நேர பேதா அரண்மனைக்கு போறான். ராஜாவை பார்த்தா விஷயத்தெல்லாம் சொன்னார்கள். முதல்ல ராஜாவை பார்த்துட்டு இந்த பிரசாதம் கொடுத்தா, பிரசாதம் கொடுத்தா தேங்காய் இந்த மாலை எல்லாம் இருக்கு, அதுல நீளமா ஒரு முடி. ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு, என்னது இது, பொய் சொல்றதுக்கு அளவு கிடையாதா, இதுல இருந்தே தெரியாது அந்த காணவ பாத்திராவை நீங்க எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்க, அவளோட முடி மாறி இது இருக்கே அப்படின்னாரு. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ராஜாவை கொடுக்குற பிரசாதத்துல முடி இருந்தா வந்து பயந்து நடுங்கினார்கள், என்ன பண்றதுன்னு தெரியல. பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு பிரார்த்தனை பண்ணார்கள். பிரார்த்தனை பண்ணிட்டு இது பாண்டுரங்கனுடைய முடின்னுட்டான். ராஜா சொன்னா எங்க கதை அடிக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா, பண்டரீநாதனுக்கு முடி உண்டோ அப்படின்னு சத்தியமா உண்டு ராஜா, இது பாண்டரங்களுடைய கேசம் தான், பகவானுக்கே கேசவன் ஒரு திருநாமம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரி வாங்க போலாம். ராஜா கவனவ பாத்திர விட்டுட்டான், பார்க்கலாம். பாண்டவனுக்கு முடி இருக்கா வந்து பார்க்கறேன். அங்க முடி இல்லைன்னா உங்க தலை கீழே விழுந்துடும். அதே மாதிரி இந்த காணவ பாத்திரவை எங்க ஒழிச்சு வச்சிருக்கள் கண்டுபிடிக்க வரேன்னு வந்துட்டான். அவ பயந்து நெடுங்கிறா. இந்த பூஜை பண்ணப்பட்டவா பாண்டங்கா எனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை தவிர வேற எதுவும் தெரியாது, வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது, உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாது, நாங்க பெரிய பக்தர்கள்லாம் கிடையாது, ஆச்சரியமா நாமஜபம் பண்றவாள்லாம் கிடையாது, உன்னை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு வயிற்று பழப்பே பாண்டங்கா உனக்கு பூஜை பண்றதுதான், உனக்கு பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவோம், உன் பிரசாதத்தை சாப்பிடுவோம், இப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான், எப்படியாவது எங்களை காப்பாத்து பாண்டங்கா. இப்படியே வந்துட்டார்கள். சந்திரபாக நதியில நீராடினார்கள். ராஜா வைஷ்ணு கோவிலுக்கு போறார்கள். கோவிலுக்குள்ள நுழையறார். இப்போ பயந்துட்டு பாண்டங்கா 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 நாமஜம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வேண்டாம், உள்ள வரா கை கூப்பிண்டே வரா, பாண்டங்கா எப்படியாவது காப்பாத்திருப்பா, இந்த ராஜா இடத்துலேருந்து காப்பாத்துப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது பாண்டங்கா, அநாதநாதா தீன பந்து காப்பாத்து ஹே பிரபு, பாண்டங்கா விட்டலா காப்பாத்துப்பா, ஒன்றும் தெரியாது, நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், நிறைய தவறு பண்ணியிருக்கோம், எல்லாத்துலேருந்தும் காப்பாற்று, எங்கள் மனசை மாற்றிடும், நாங்கள் தப்பிக்கிறதுக்காக உன் தலையில் முடி இருக்குன்னு சொல்லிட்டோம், பொய் சொல்லிட்டோம், ஆனால் அதை மெய்ப்பிக்க வேண்டிய தர்மம் உன்னோடது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, காப்பாத்து, நீதானே சொல்லியிருக்காய் பகவத்கீதையில் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். என்னையே யார் அழைச்சிருக்காளும் அவளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்லப்பா, காப்பாத்து பாண்டுரங்கா விட்டலா காப்பாத்துன்ன ப்ளீஸ், ஒன்றும் தெரியாது நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு அழுதார்கள். ராஜா உள்ள வந்தான். கர்ப்பகிரகம் பக்கத்தில் வரும்பொழுது பிரத்யக்ஷ பாண்டுரங்க தரிசனம். ஒரு முகமதி ராஜாக்கெல்லாம் காட்சி கொடுக்கணும் அவசியம் இருக்கா, என்ன அவசியம் இருக்கு, ஒரு முஸ்லீம் தானே, இத்தனைக்கும் காணவ பாத்திரம் அடையணும்னு ஆசைப்பட்டவன் தானே, ஆனா அந்த முஸ்லீம் ராஜாவோட பாக்கியம் பாருங்க, இந்த பாண்டங்கனை அவன் பார்க்க வந்துட்டானா பகவானுக்கு குஷி ஆயிடுச்சு, ஐயோ ஒரு முஸ்லீம் ராஜா என்னை பார்க்க வந்துட்டான், இவனை வசீகரிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அழகாக காட்சி, பல பலன்னு பாதங்கள், அழகான விரல்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பாண்டவனோட விரல், குஞ்சிதமான பாதங்கள், இப்படி பிடிச்சி பார்த்தா ஜோராக இருக்கும் பாண்டங்கனுடைய கணுக்கால்கள், அந்த தொடையெல்லாம் ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும், அந்த பாண்டரங்கனே ஒரு ஸ்டைல் உண்டு வச்சுக்கோங்களேன், பெரிய குண்டு தொடையெல்லாம் கிடையாது, சின்ன இடை, அந்த இடுப்பில் அவன் கை வச்சுக்கிறது, அந்த அங்கவசரோட ஸ்டைலாக போட்டுக்கிறது ஒரு அழகு பாண்டரங்கனுக்கு, அழகான நாபிக்கமலம், அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம், என்ன மார்பு நல்லா அகலமாக இருக்கும், பாண்டங்கள் என்ன பக்கத்தில் பார்க்கலாம், மற்ற மூர்த்தி நம்ம அப்படி பார்க்க முடியாது, அந்த இடுப்பு கட்டிட்டுன்னு இருக்கும், நல்ல சிற்றிடைன்னு இல்லையா, இப்படி இப்படி பிடிச்சி விடலாம், பாண்டங்கள் இடுப்பு உள்ளதாக இருக்கும், என்னோடய கை ஒரு ஜான் இருக்கு பாருங்கள், இந்த ஒரு ஜான் அளவு தான் பாண்டங்களோட இடுப்பு, இப்படிதான் அந்த சிற்றிடை, அது ஒரு அழகு, இடை சிறுசாக இருந்தால் தான் ஆரோக்கியம், இடை அந்த உரல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார், உரல்லாம் ரெண்டு பக்கம் பெருசாக உடலுக்கு நிறுவாது, உடம்பே அப்படி தான் இருக்கணும், அதுதான் சரீரத்தினுடைய அமைப்பு, சாமுத்திரிக லக்ஷணப்படி அழகான இடை, ஆச்சரியமான சரீரம், நல்ல தோள்கள் பாண்டவர்களுக்கு, அதுவும் கை அப்படி வச்சுருக்கிறதுனாலே இந்த தோல் அழகு, அது என்னென்னா அந்த கை இடுக்கில் கேப் இருக்கும், இந்த கேப் இருக்கு பாருங்க, இப்படி கையை உள்ளே விட்டு அப்படி கட்டிக்கிறாங்க கையில் விடமாட்டா வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த அலங்காரம் பண்ணுறவா இப்படி கையை விட்டு அந்த பக்கம் துணியை எடுத்து பொறாமையாக இருக்கும், அங்கே பூஜை பண்ணுறவாளை பார்த்தா ஒரு ஜென்ம பன்றியபுரத்தில் பூஜை பண்ணுறவாளாக பிறக்கணும், அந்த வம்சத்தில் பிறந்து பூஜை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், நீங்கள் பாண்டவனுடைய அலங்காரம் பார்க்கறதுக்கு பன்றியபுரம் போகணுன்னு அவசியமே இல்லை, இன்டர்நெட்டில் லைவாவே டெய்லி பாண்டுரங்கனை லைவாக காட்டுறான். உள்ள கேமரா வச்சு கர்ப்பகிரகத்திலேருந்து இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்னா அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் பாண்டுரங்கனை லைவாக பார்க்கலாம். நான் அப்புறம் வேணா என் மொபைலில் காட்டுறேன். இப்போ ஆர்த்தி காட்டுறாங்கன்னா அப்படியே பார்க்கலாம். காத்தால பாண்டுரங்கனுக்கு அபிஷேகம் பார்க்கலாம். ராத்திரி சைனா ஆர்த்தி பார்க்கலாம். அழகாக ஜாலியாக படுத்துட்டு பார்க்கலாம். நாங்களாம் அப்படி தான் பார்ப்போம். ராத்திரி ஜாலியாக மொபைல் அப்படி வச்சுட்டு அந்த பஜனையெல்லாம் கேட்டுண்டு சௌக்கியமாக, அது பாண்டுரங்களுடைய சௌலபியம். நல்லபடி சொல்லுவேன், இந்த மாதிரி எல்லா கோவில்லையும் வச்சுடலாம். முடியாதவெல்லாம் வீட்டில் உட்காந்து இன்டர்நெட்டில் பார்த்துக்கலாம். முடிஞ்சவா நேரம் போய் பார்க்கலாம். ரொம்ப அதெல்லாம் பண்ணலாம். அது நடத்தலாம். வைகுண்டம் போய் நடத்தி கொடுக்கணும். இது சரி தப்புன்றதெல்லாம் சில பேருக்கு அதை இப்படி கர்ப்பகிரகத்தில் போய் வைக்கலாமா? எவ்வளோ டெக்னாலஜி வந்தாச்சு, அது உபயோகப்படுத்திக்கலாம். 108 திவ்யதேச பெருமாளையும் லைவ் கொடுத்துட்டோம்னா மாற்றி மாற்றி சேனல் எவ்வளோ சேனல் மாற்றி பார்க்குறேன். வைத்தமானதி, ஆழ்வார்த்திகரி, கூடலழகர், கள்ளழகர், ரங்கநாதன், திருப்பதி, சீனிவாசன், பெருமாள் டிவிலாம் வச்சுருக்கார். கொஞ்சம் லைவாக அவர் முகத்தையும் காட்டிடலாம். அங்கே போனால் ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு துரத்திடுறேன். தப்பு இல்லைன்னு நான், சில பேருக்கு அது உடன்பாடு இருக்கா? அது இப்படி சுவாமியை மூலவரை போய் ஃபோட்டோ எடுக்கலாமா? மூலவருக்கு ஃபோட்டோ எடுத்தா அபச்சாரம் ஆகிடாதுண்ணா. அவர் கோடி சூரிய பிரகாசம், அவர் ஃபோட்டோ எடுத்தா கேமராவுக்கு பாக்கியம், கேமராவுக்காக பாக்கியம் இருக்கட்டும். அது தப்பு சரியில்லை நான் சொல்கிறேன், என்ன பொறுத்தவரை சரி அவ்வளோதான். எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, அட்லீஸ்ட் கண்டறியும் பார்க்கறதுக்கு பகவானை பார்க்கலாமே உட்காந்த இடத்துலேயும். அது பாண்டுறங்கனை பார்க்காமே என்ன தெரியுமா, அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் கலர்ஸ் எல்லாம் மாறும். இன்றைக்கி ஏதோ பிங்க்னு நினைக்கிறேன், இன்றைக்கி பிங்க் கலர் மேலே எல்லாம் ஜாலியாக இருப்பாரு. இங்கேயோ இருக்குது பண்டிகை போகிறோம், பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி எங்கெல்லாம் போய் நிற்காமல் ஜாலியாக அதெல்லாம் படுத்துனே பார்க்கணும். சுகமாக இருக்குது பாண்டுறங்க தூணும் போதெல்லாம் அப்படி ஜாலியாக பார்த்துக்கிறது. ராத்திரி சைனா ஆர்த்தி முடிய வரைக்கும் பார்க்கலாம். திருப்பி காத்தால காக்கடா ஆர்த்தி அழகாக பகவானுக்கு பல்லெல்லாம் தேய்ச்சி விடுவான். வாய் குப்பிடிக்கிறதுக்கு ஜலம் எடுத்து இப்படி கொடுத்து அப்படி போடுவான். ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பன்றிபுரம், நீங்கள் பன்றிபுரத்தில் நேர போய் உட்காந்தா கூட அப்படி பார்க்க முடியாது. இந்த காக்கடா ஆர்த்தி, காக்கடா ஆர்த்தினா காத்தால காத்தா ஆர்த்தி, ஷைனா ஆர்த்தி, அது ஒன்றே ஒன்று மட்டும் பார்க்க முடியாது. நிவேதன மண்டலம் மட்டும் பார்க்க முடியாது. கரெக்டாக கேமரா மேலே துணியை போட்டுருவான். கேமரா மேலே ஒரு துண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிவேதனம் மட்டும் டக்குன்னு கேமராவிலேருந்து துணி எடுப்பான். மற்றபடி எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நெட்டில் போனெல்லாம் பார்க்கலாம். பாண்டுறங்கனுடைய பாண்டுறங்கன்னு ருக்மாயி ருக்மிணியும் பார்க்கலாம். அழகு ஜோரா அந்த பிரபு அலங்காரம் சர்வலங்கார பூஷிக்கம். அதுவும் பாண்டுறங்க நல்ல வாசமுள்ள பூக்கள்லாம் கிடைக்காதுங்க. நம்ம ஊர் மாதிரி நல்ல மாலைகள்லாம் கிடைக்காது. இந்த துலுக்க சாமந்தின்னு ஒன்று சொல்லுவோம், இந்த கேந்தின்னு நினைக்கிறேன். இங்கே கேந்தி தானே, கேந்தி அந்த பூ தான் மாலை. அந்த பூவை என்ன பண்ணுவா, அடர் அழகெல்லாம் கட்ட மாட்டா, லைனாக ஊசி வச்சு கோத்து விட்டுருவா. நடுரோடில் துளசி 5 ரூபா தான் மாலை, 5 ரூபா 10 ரூபா யார் வேணால் வாங்கி சாத்தோம். 500 ரூபா 1000 ரூபா மாலையெல்லாம் கிடையாது. தெருவில் விற்றுட்டு இருப்பாள். அதுவும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா 5 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு போவோம் அப்படின்னா வாசலில் சும்மா விற்பான். அழகாக எடுத்துன்னு போனால் பெருமாள் திருவடியில் எப்படி சாத்துவாங்க, அதெல்லாம் ஒரு அழகு பண்ணுறாங்க. அது என்னென்னா அங்கே உள்ள சாத்தின மாலையே திரும்ப சேல்ஸுக்கு வரும். அது ஒன்று உண்டு. அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க போல. அங்கே வேண்டப்பட்டவா ஓரத்தில் மாலை போட்டுவா, அதை எடுத்துகிட்டு வருவான், திருப்பி அதே சேல்ஸில் வரும். அடுத்தவா போட்ட மாலையை போடலாம் ஒரு தான் நல்லது வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாரோ பக்தன் உண்மையாக பக்தியோடு போட்டிருப்பான் பாருங்க. அந்த மாலை நம்ம கொடுக்கும்போது ராதே கிருஷ்ணா, குண்டலீக வரதாஹரி விடலாம். அதே பாண்டங்கனுக்கு என் மேலே ரொம்ப கரிசனம் ஜாஸ்தி. நேற்றேந்து ஜுரம் எனக்கு, ஆனால் நம்ப மாட்டேங்க பார்த்தேன்னா இங்கே வர வரைக்கும் படுத்துட்டு தான் இருந்தேன். யார்கிட்டையும் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுகிற எல்லாம் சைகை தான் நீங்கள் காட்டாலேருந்து. நடுவில் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கரண்டை கட் பண்ணி வச்சிட்டேன். அதெல்லாம் இருந்தால் பாண்டுறங்க நிர்ஷேத்து கட்சியில்லை. நிஜமாகவே இன்னைக்கு இங்கே வந்து இப்படி உட்காந்துருந்துருக்கேன். நேற்றுலாம் கூட வரும்போதே பார்க்கலாம், ஃபேன் வேணும் ஃபேன் வேணும் சொல்லணும். அவ்வளோ சொல்லும் நேற்று நைட்லாம் குடுன்னு சொல்லணும். இந்த காத்தால படுத்துட்டே தான், சொச்சமா தூங்கிட்டே தான் இருந்தேன், அந்த மாதிரிதான் படுத்துட்டே இருந்தேன். சாயங்காலம் தான் எழுந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் கூட கேட்டா, குருஜி சாயங்காலம் வேணா அப்படின்னு, அரசனங்க போனா பாண்டரங்கன் பலம் கொடுப்பான் அப்படின்னு. எனக்கு பார்த்தா நிஜமா நீங்க நம்ப மாட்டேன், சும்மா கதை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாண்டரங்க பலம் என்னை பிடிச்சி உட்கார வச்சு அவனோட சத்சங்கத்தை பண்ண வச்சுட்டு இருக்கு. அத்தனை வசத்தி பாண்டுரங்கன் பண்டரி நாகன் வீண் போகாத பராக்கிரமம் உடைய இதெல்லாம் அனுபவம், அதுக்காக சொல்ல வர. அந்த பாண்டரங்கன் அவ்வளவு அழகு, அந்த மூக்கு மட்டும் நல்லா குழுக்கு முழுக்குன்னு இருக்கும் அவருக்கு, ஆனா வழ 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 வழன்னு ஒரு மூக்கு பாண்டரங்கனுக்கு. ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையின் முகம், இந்த ஆண் இந்த மாஸ்குலைன் ஃபீச்சர்னு சொல்லுவாள் சாமுத்ரிக லக்ஷணப்படி, ஒரு ஆணுடைய முகம் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு முகம். சில சில மூர்த்திகளுக்கெல்லாம் ஒரு பெண் சாயல் உண்டு, பாண்டரங்களுக்கு நல்ல ஒரு ஆண்மை தான் உண்டு. குருவாயிருப்பெல்லாம் குழந்தைன்றதுனால கொஞ்சம் ஒரு பெண் சாயல் உண்டு. பாண்டரங்கன் முகத்துல ஒரு பெண்மையுடைய அடையாளமே பார்க்க முடியாது, புருஷோத்தமன் ஒரு ஆண் வீரியம் ஒரு காம்பீரியம் பாண்டரங்கனுடைய முகம். அது அந்த மகர குண்டலம் ரொம்ப ஸ்டைலா போட்டு இருப்பான், அழகான இது ஜோரா கிரீடம், தலையில மயில் பீலி வச்சுக்கல, ஏன்னு தெரியல முன்னாடி இருந்தது அப்புறமா இல்லை. இப்படி எல்லாம் அந்த முகம்மதிய ராஜாவுக்கு பிரபு காட்சி, இப்படி பார்த்தான் அப்படின்னு தோணித்து முகமதிய ராஜாவுக்கு, ஹெய் இவ பாண்டரங்கன் முடி இருக்குனாலே அப்படின்னு. அதே மாதிரி நன்னா சுருட்ட சுருட்டையா சுருட்ட சுருட்டையா முடி கேசம், இந்த பக்கம் வந்து இப்படி முன்னாடி வேற இப்படி ஸ்டைலா விட்டுருக்கு. இந்த லேடிஸ் எல்லாம் குளிச்ச உடனே இப்படி தீக்கிட்டு விட்டு போயிரு தெரியுமா முன்னாடி, அந்த மாதிரி இந்த முடியை வேற இப்படி விட்டுண்டு பகவான் அப்ப இப்படி இடுப்புல கை வச்சு நின்று இருந்தான். இந்த முகமதியனை பார்த்தான், இந்த முடி எடுத்து இப்படி எடுத்து அப்படி பண்ணிட்டான், தூக்கி வாரி போட்டது முகமதிய ராஜாவுக்கு. இப்படி பாக்குறான் அவன் கையில அந்த கொடுத்த முடி இருக்கு, அதை எடுத்து வந்திருக்கான் ரெஃபர் பண்ணி பாக்குறதுக்கு, உண்மைதானா பொய்யா அப்படின்னு. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் பாண்டரங்கனோட முடி. அந்த என்ன ஷாம்பு போடுறாரோ தெரியல, என்ன கண்டிஷனரோ தெரியல, நன்னா என்ன எல்லாம் தேய்ச்சி விடுறா ருக்மிணி பிராட்டி, எல்லாம் துளசி ஷாம்பு தான் போடுவார். அவருக்கு என்ன போடுற, நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் அப்படின்ற ஆண்டாள். நன்னா சுட்ட சுட்டையான முடி ராஜா அப்படின்னு. இங்க அவளு புரியல என்ன ஆச்சு ராஜாவுக்கு, ராஜா சொல்லுங்க நடுங்கிறா, நீங்க சொன்னது சத்தியம், பார்த்தா என்ன ஆச்சு, இவாளுக்கு காட்சி கிடைக்கல. யார் தலையில முடி இருக்குன்னு சொன்னாலும் அந்த அர்த்தகர்களுக்கு பகவானுடைய தலைமுடி காட்சி கிடைக்கல. இங்க டெஸ்ட் பண்ணவன் வந்தான் பாருங்க, முகம்மதிய ராஜாவுக்கு பாண்டரங்களுடைய சுருள் சுருளான கேசம், பத்மநாபன் ரொம்ப அழகா இருக்கும், என் பத்மநாபன் விட்டுருணும், அழகான சுடுசுடையான கேசம் பத்மநாபன் இடுப்பு வரைக்கும் உண்டு, அவ்வளவு பெரிய முடி உண்டு, ஆச்சரியமான முடி பாண்டரங்கனுக்கு. ராஜா சத்தியம் 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 ஓடி வந்தான். பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சான், ஓன்னு அழுதான், அவளுக்கு ஒன்றும் புரியல, ராஜா என்னாச்சு என்னாச்சுன்னா, நீங்க சொன்னது சத்தியம், பாண்டரங்கனுக்கு முடி இருக்குன்னு எதா பாக்குறா தெரியல, ஆனா பல 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 பலன்னு காட்சி கொடுத்துட்டான், கைய கூப்பிண்டான், சத்தியம் அங்க பாண்டரங்கன் சத்தியம், பண்டரிநாதன் சத்தியம், நான் முகம்மதியன், எனக்கு இந்த பூஜா முறைகள்லாம் தெரியாது, ஆனா பல பேர் இந்த தெய்வத்தை கொண்டாடுறார்கள் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த தெய்வத்து மேல பல பேர் நம்பிக்கை வச்சிருக்கான்னு தெரியும், ஆனா ஒரு காணோ பாத்திரி அவ உடம்பு மேல அவ உடம்பு அழக நான் கேள்விப்பட்டேன், அதற்கு நான் பண்டரிபுரம் வந்ததில்லை, அவளுடைய அழக கேள்விப்பட்டு அவளை அடையணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அந்த அம்மாவுடைய தியானம் என்ன பண்டரிபுரம் ஏஷன் வந்துடுத்து, முதல் தடவையா பண்டரிபுரம் வரேன், முதல் தடவையா உள்ள நுழையிறேன், முதல் தடவையா பாண்டரங்கனை பார்க்கிறேன், முதல் தடவையா அவன் இவ்வளவு காட்சி கொடுத்துட்டான், ஓன்னு அழுதான் ராஜா, அந்த காணோ பாத்திரா எங்க எங்க எங்க, உன்னை அர்ச்சகர்கள் எல்லாம் பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சு அழுதா, பிரபு கிருபா சாகரா, உனக்கு பூஜை பண்ற தவிர எதுவும் தெரியாது, அது கூட ஒழுங்கா பண்றோமான்னு தெரியல, வயிற்று பழப்பு, ஒவ்வொரு வேலை மாதிரி அர்ச்சகர்களோட வயிற்று பழப்பு தானே, வயிற்று பழப்புக்காக தான்பா பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு கூட இவ்வளவு கிருப பண்றியேப்பா அப்படின்னு அழுதா. அழிச்சுண்டு போய் அந்த தமால விருட்சத்தை காட்டினார்கள், இங்கதான் ராஜா அந்த அம்மாவை பள்ளிப்படுத்தினோம், உடனே ராஜா அந்த மரத்து பக்கத்துல போய் சாஷ்டாங்கமா சேவிச்சான். நீ காணோ பாத்திரா, நீ பாண்டங்களுடைய தாசி, நான் போய் ஒரு வேசியோட பெண்ணு நான் அடையணும்னு ஆசைப்பட்டேனம்மா. ஆனா அப்படி அடையணும்னு ஆசைப்பட்ட எனக்கு கூட பாண்டரங்களுடைய காட்சியை காட்டி கொடுத்துட்டியே, உன் பக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை, என்னை மன்னிச்சுடு மன்னிச்சுடு மன்னிச்சுடுன்னு அழுதான். உடனே அந்த மரத்தோட இலேந்து ரெண்டு இலைகள் அவன் தலைமையில ஆசீர்வாதம் மாதிரி விழுந்தது. அந்த இலையை எடுத்தான், கண்ட ஊத்தின்தான், அந்த அர்ச்சகர்களுக்கு நிறைய சன்மானம் எல்லாம் கொடுத்தான். அவன் பாட்டுக்கு வந்த வழியே போனான். இன்னைக்கும் அந்த தமால விரக்ஷம் பண்டரிபுரத்துல சாட்சியா நிக்கிற பாண்டவனை பார்க்கறதுக்கு வரிசையில நிக்கணும். கரெக்டா அந்த தமால விரக்ஷத்துக்கு கீழே தான் போனோம். இந்த மகாராஷ்டிர ஜனங்கள்லாம் அதை தொட்டு கண்ணை ஊத்தி பிரார்த்தனை பண்ணிப்பா, அம்மா காணோ பாத்திரா, நீ பாண்டவன் அனுபவிச்சியே அந்த மாதிரி எங்களுக்கும் கொடுத்துருமா, உனக்காக பாண்டவன் காட்சி கொடுத்தான் இல்லையா, இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு காட்சி கொடுன்னு பிரார்த்திச்சுக்கோங்க. இன்னைக்கு இப்ப பிரார்த்திச்சுக்கோங்க, சீக்கிரத்துல பண்டரிபுரம் போய் அந்த தமால விரக்ஷத்து கீழே நின்று ஒரு பஜனை பாடும். பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. காண்கோ பாத்திர சாடா காளி பஜே பாண்டுரங்கா, பாத்திர சாடா காளி பஜே பாண்டுரங்கா, காண்பு பாத்திர சாடா காளி பஜே பாண்டுரங்கா. காண்பு பாத்திரா மரத்துக்கு நின்று பாண்டங்களை பஜனை பண்ணுன்னு அர்த்தம். சாடா காளின்றது மராட்டிய வார்த்தை. அது கரெக்டா அது கீழே போகும் பொழுது இந்த வார்த்தையை முதல் முதல்ல பாடிடும். பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, காண்பு பாத்திர சாடா காளி பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, அப்படி அந்த காண்போ பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நான் எப்பயும் இங்கே உட்காந்து எதுவும் சாப்பிட்டு நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது. இத்தனை வருஷத்தில் பாண்டவனுடைய கிருபை என் தொண்டை காயப்படாதுன்னு முதல் தடவையாக என் ஆயுசில் இப்படி நடுவில் பால் சாப்பிட்றதுன்றது இன்னைக்கு தான். அதுலேயும் திருமந்திர நகரம் தான். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தொண்டை புண்ணாயிலாம் உபன்யாசம் பண்ணியிருக்கேன் பாம்பே பல ஊர்களில். ஆனால் அது பாண்டவனுடைய கிருபை பாருங்கோ, சாப்பிட்றா சாப்பிடு ஒரு பதினையை பாட்டு சாப்பிடு, அவன் சொன்னதுனால தான் சாப்பிட்டேன். இல்லாட்டியும் வரலாம் கேட்டோம் அங்கே இப்படிலாம் எப்படி கைய காட்டி வேணுமா வேணுமான்லாம் நான் அப்படி பார்த்துட்டேன், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் பாண்டவன் சொன்னான் சாப்பிட்றா குழந்தை என் கதை சொல்லும்போது. அதெல்லாம் தான் கிருபை. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அவனுடைய காருண்யம் அவ்வளோ வசதி. நம்ம வேண்டான்னு பிடிவாதமாக இருந்தால் கூட நம்மளை விடாதபடி ஒரு கிருப பண்ணுவான் பாண்டவன். அவ்வளவு வசத்தி அந்த பாண்டவன். இப்படி காண்கோ பாத்ரா பகவானுடைய திருவடியை அடைஞ்சார். இதுபோல நாமும் ஒரு ஜென்மா பண்டையபுரத்திலே பாண்டரங்க பக்தி பண்ணி பாண்டரங்கனோட இரண்டர கலக்கன் எப்பொழுதுமே அந்த ஒரு பக்தி நமக்கு வேணும். அந்த மரம் இன்னைக்கும் பிரத்யக்ஷமா சாட்சியா இருக்கு. காண்கோ பாத்ரா மரம், அந்த மரத்துக்கு கீழேயே காண்கோ பாத்ராவோட மூர்த்தி வச்சிருப்பான். இங்கே போனாலே எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ஒரு நிமிஷம் சொல்லுவேன் காணவ பாத்திரம்மா உன்ன மாதிரி ஒரு விடச்சாரி குடும்பத்தில் பிறக்கணும், அழகாக இருக்கணும், யாராக தூக்கிட்டு போகணும், பாண்டவங்கான்னு கதறணும், அப்போ பாண்டவனோட இரண்டரை கலக்கணும், அது ஒரு ஜென்மா வேணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பக்தாளுடைய ஜென்மா கிடைச்சாதான் வாழ்க்கை சுகப்படும் ஆனந்தப்படும். அப்படி அந்த காணவ பாத்திரா, இந்த காண்கோ பாத்திராவுடைய ஊர் மங்களவேடு அப்படின்னு சொன்னார். அதே மங்களவேடில் இன்னொரு பாண்டரங்க பக்தன் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் பன்றியபுரத்துலேருந்து அந்த ஊர். அழகான அந்த மங்களவேடில் தாமாஜி பந்த், இவாளெலாம் நீங்கள் கேள்விப்படாதவாளாக இருக்கும், காணவ பாத்திரா கேள்விப்பட்டிருக்கலாம். தாமாஜி பந்த் அப்படின்னு அவருக்கு பேர். ரொம்ப நல்ல மனுஷன், பாண்டரங்க பக்தன். உட்காந்தாலும் எழுந்தாலும் விட்டல் 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 விட்டல்னு ஜபிப்பார். விட்டலன் நினைக்காம ஒரு நாள் கூட வாழ்ந்ததில்லை. விட்டலனுக்கு நிவேதனம் பண்ணாம சாப்பிட்டதில்லை. விட்டலன்கிட்ட சொல்லாம ஒரு காரியம் பண்ணதில்லை. விட்டலான நாமத்தை சொல்லாம குளிச்சதில்லை. விட்டலன் தியானத்தோட மட்டும்தான் வாழ்ந்திருக்கார். ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மசூம்தார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருந்த ஜில்லா கலெக்டர் மாதிரி இந்த முகமதி ராஜா சொன்னேன். இந்த மாதிரி ஒரு முகமதி ராஜா கீழே ஜில்லா கலெக்டர் மாதிரி இருந்தார் இந்த தாமாஜி பந்த். எப்பயாவது தோணித்துனா உடனே கிளம்பி போயிடுவார், பன்றியபுரம் போயிடுவார். அங்கே இருக்கவர்களுக்கு அதான் வழக்கம், ரொம்பலாம் யோசிக்க மாட்டார், தோணினா கிளம்பிடுவார். நம்மளை மாதிரி போகணும் ஆசை இருக்கு, ரொம்ப நினச்சிட்டு இருக்கேன், முடியவே மாட்டேங்கிறது. எல்லாம் காலம் வர வேண்டாமா, கடவுள் கண்ணை திறக்க வேண்டாமா, இது கோயில் போகிறது கடவுள் கண்ணை திறக்கணுமா, அது ஜென்மாவை தான் கொடுத்துட்டாரு, சாக்கு போக்கு சொல்லப்படாது, கோவிலுக்கு நினைச்சா உடனே கிளம்பிடணும், யோசிக்கவே கூடாது. இல்ல சில விஷயங்கள்லாம் யோசிக்கவே கூடாது. சுபஸ்ய சீக்கிரம், நல்ல விஷயங்களை ஒத்தி போடாது, சீக்கிரம் பண்ணிடு. வைகுண்ட பெரிய பார்க்கணும் தோன்றதா கிளம்பிடணும், அப்புறம் பார்த்துக்கலாம், வெயிலா இருக்கு மத்தியானமா போகலாம், அப்புறம் பரவாயில்ல கொஞ்சம் கலப்பா இருக்கு வீட்டு வேலை இருக்கு மனசங்கடுந்தா போதும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவா, நான் சத்சங்கத்துக்கு தான் வரல குருஜி, மனசு இங்கேயே இருந்தது. நான் சொன்னேன் பரவாயில்ல கூட உடம்பு வந்திருக்கட்டும் தப்பு இல்லை, அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்து நினைக்கணும், இங்கே வந்து நின்று பாருங்கோடே அப்படின்னு. சில காரியங்கள்லாம் உடனே 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 உடனே, அதாவது இப்போ ஒரு மூத்திரம் வருது வச்சுக்கோங்களேன், ஒரு அவசரம் வந்து ஒருத்தரம் எதாவது யோசிக்கிறோமா, கடகடன் போயிட்டு வரும் இல்லை, அப்போ அதுக்கு கூட ஒரு வேகம் ஒரு அவசரம் இருக்கு இல்லையா, அதை விட கோடி மடங்கு அவசரம் கோவிலுக்கு போகிறதுல இருக்கும். என்னடா உதாரணம் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த அவசரம் கோவிலுக்கு போகிறதுலையும் இருக்கணும். அந்த ஒரு வேகம் நவதிருபதி பெருமாள்லாம் வைகாசி விசாகம் எப்படாப்பா அவரு நம்மாழ்வாரை பார்க்கலான்னு காத்துன்னு இருக்கா இல்லையா, தோணினா போயிடணும் அவ்வளோதான். பன்றிபுர ஜனங்கள் இப்படியே போவா, காய்கறி வாங்க போவா, அப்படியே பக்கத்து ஒரு கடையில் எல்லா காய்கறியும் வைப்பா, நேரம் உள்ளே போவா, பாண்டங்கா விட்டலா விட்டோபா ரசுமாயி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதில் பன்றிபுரத்தில் ரெண்டும் உண்டு, ஸ்பர்ஷ தர்சனம்னு உண்டு, பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கறது. இன்னொரு தர்சனம் முகுட் தர்சனம் அப்படின்றோம், தூரத்துலேருந்து நம்ம திருப்பதி பெருமாள்லாம் பார்க்குற மாதிரி, வைகுண்டபதி பார்க்குற மாதிரி இந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி தூரத்தில் ஒரு மேடை போட்டிருப்பா, ஹைட்டில் இருக்கும். அந்த இடத்துல அழகாக பெருசாக அப்படி ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுருப்பா, நல்லா பெருசாக இருக்கும். கோவிலுக்குள்ளேயே போவோம், இப்போ வைகுண்ட பற்றி தான் வாசலையும் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி அங்கேருந்து நின்று பாண்டவங்களை பார்க்கறது முக்குட் தர்சனம், மக்குடம் தெரியுது இல்லையா, அந்த மக்குட தர்சனம்னு பேர். நிறைய பேர் உள்ளே போய் தொடர்றதுக்கு டைம் இல்லைன்னா அப்படி உள்ளே போய் டக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு அப்படி இறங்கிடுவான், முக்குட் தர்சனம் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம், பாண்டவங்களுடைய ஸ்பெஷல். ஆனால் சுத்து பார்க்கறதான விசேஷம் அவனை. அந்த மாதிரி தாமாஜி பண்டைய பேர் தோணித்தான் நேர பண்டரிபுரம் போயிடுவார். அழகா பாண்டவங்கா பண்டரினா வேற ஒன்றும் தெரியாது, ரொம்ப சௌக்கியமா இருந்துருக்கார். டெய்லி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவார், நல்ல பணக்கார, நிறைய நிலபலன்கள்லாம் இருந்தது, டெய்லி அன்னதானம். எல்லாரும் பாண்டவங்களுடைய அம்சமா பார்ப்பார். வர பாகவதா என்ன ஜாதியா இருந்தாலும் அவளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னதானம் பண்ணுவார். டெய்லி அவள் வீட்டில் விருந்து நடக்கும், இப்படி பல நாள் நடந்துருக்கு. எல்லாரும் அவரை கொண்டாடுவார் தாமாஜி பண்ட. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுத்து, பெரிய பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு பிடி அன்னம் ஒரு தங்க காசளவு விற்கிற அளவுக்கு எடுத்து பெரிய பஞ்சம் வந்துடுது. அதனால் ஆண்டாள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ ரம்பாவாய் அப்படின்றார். பெரிய பஞ்சம் வந்துடுத்து, எல்லா பக்கமும் பஞ்சம் தலைவிரிச்சார், யாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆகாரமே இல்லை. அப்பையும் இந்த தாமாஜி பந்த் டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு சந்தர்ப்பத்திலே இவர் டெய்லி அன்னதானம் பண்றா அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு பிராமணர் பண்டரிபுரத்திலேயே வழி இல்லாம போயிடுச்சு, பண்டரிபுரத்திலேயே பஞ்சம் வந்துடுச்சு, சரின்னு சொல்லி நேர தாமாஜி பந்த் வீட்டுக்கு வந்தார். தாமாஜி பந்த் அப்படியே அப்படியே நாலஞ்சு நாள் சாப்பிடலை, அப்படியே களைச்சு போய் சாப்பாடு 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 அப்படின்னு வந்தா. அது நிஜமாவே உணவு வேணும், சாப்பாடுதான் முதல்ல, அதுக்காகத்தான் வாழறோம். அதனாலதான் அன்னத்தை கொண்டாடுறது, அன்னத்துக்கு மரியாதை பண்றோம் அப்படின்னா அன்னம் ரொம்ப வசதி. இன்னைக்குமே கோபத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்க, சாப்பாடு தட்டை வீசி வீசி எறியறது, இந்த தின்பண்டங்களை வீணடிக்கிறது, பிடிக்காத ஒண்ணு தின்பண்டங்களை வீணடிக்கிறது போல மகா பாபம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வீணடிக்கிறது ரொம்ப, எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டு வாசல நின்று மீந்து போனது கெட்டு போனதெல்லாம் வாங்கிக்கிற நம்ம எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற நிலைமையில பகவான் வச்சிருக்கேன். அப்ப அன்னத்தை வீணடிக்கவே கூடாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்குக்காக சாப்பிடாதீங்க, வயிற்றுக்காக சாப்பிடுங்க. பிடிச்சது சாப்பிடணுன்றத விட கிடைக்கிறத சாப்பிட்டுக்கோங்க. எல்லாம் பிடிச்சுதான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ கிடைக்கிறதா இன்னைக்கு பொழுது. அன்னம் பிரத்யக்ஷ தெய்வம், பிரத்யக்ஷ பிரம்மம் அன்னம், வீணடிக்கவே கூடாது. சோமாலியர்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து போயிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளும். அத்தனை ஒரு இன்னைக்கு தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், எந்த ஊர்லன்னு ஞாபகம் இல்லை. அங்கே வந்து இந்த ஹோட்டல், ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டல் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா எதையும் வீணடிக்கக்கூடாது, வீணடிச்சா எக்ஸ்ட்ரா பைசா வாங்குவா, தட்டு காலியாக இருக்கான்னு பார்ப்பா, தட்டு காலியாக இருந்தால் உங்களை வெளில விடுவா, இல்லாட்டி எவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கோ சேர்த்து பணம் வாங்கிடுவா, அதுக்காகவே எல்லாம் கரெக்டாக சாப்பிடுவா. வீணடிக்கப்படாது, அன்னத்தை வீணடிக்கிறதுன்றது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். ரொம்ப ஞாபகம், இந்த மிலிட்ரிக்காரெல்லாம் பாவம், இப்படி பார்டரில் வேலை செய்கிறா பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன கிடைக்கிறது, அது ரொட்டி துண்டு கிடைச்சா கூட அதெல்லாம் பத்து நாள் வச்சுன்னு சாப்பிடுவாப்பா, ஒன்றும் கிடைக்காது. வெறுமை ஏதோ விறகடுப்பெல்லாம் மூட்டி, வெறுமை வெந்நீரை கொதிக்க வச்சு ஏதோ டீ தூளை போட்டு அப்படியே கட்டாஞ்சாயெல்லாம் குடிப்பார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாத்தின்னு இருக்கா. அன்னம் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டு வீணடிக்காதீங்க, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்திரீகள் சும்மா ஜாஸ்தி வைக்கிறது அப்புறம் கொட்டுறது ரொம்ப கெட்ட பழக்கம். பசங்களும் சரி, சும்மா அப்படி நாக்கு ஆசைப்பட்டு கண்டதையும் சாப்பிட்றது அப்புறம் எனக்கு வேண்டான்னு சொல்றது, வேண்டியதோட போட்டுக்கோங்க. உலகத்துல எதையுமே வீணடிக்கிற அதிகாரம் நம்ம யாருக்குமே கிடையாது. இப்போ கரண்டா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், அன்னமா இருக்கட்டும், எதையுமே வீணடிச்சு விடாது. ஒரு பிராமணர் வந்தார், நாலஞ்சு நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தார், பசிக்கிறது சாப்பாடு வேணும் அப்படின்னு. தாமாஜி கொஞ்சம் வாங்கவில்லைன்னு அவசியம், போய் குளியல் போட்டுட்டு வந்துடுறேன், ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சரின்னு ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார். அழகா வந்த தலவாழைகளை போட்டார், ஒரு 34 விதமான ஐட்டம் எல்லாம் பரிமாறி ஜம்முன்னு அப்படியே போட்டார். இந்த பரிச்சேஷன் ஒன்று பண்ணுவா பிராமணா, அந்த கையில ஜலங்கிட்டு அந்த அன்னத்தை ஒரு 3 சுத்து சுத்துவார், சுத்தி அந்த ஜலத்தை குடிக்கிறது. இந்த அன்னம் எனக்கு தெய்வமா இருக்கு, இந்த தெய்வத்தினாலே நான் ஜீவிக்கிறேன், இந்த அன்னம் தான் என் உடலை தாங்கிறது, இந்த உடல்னால தான் நான் தெய்வத்தை அனுபவிக்கிறேன், அதனால இந்த அன்னத்துக்கு நன்றின்னு சொல்லி தான் அந்த பரிச்சேஷனம்ன்றது ஒன்று. எப்பொழுதுமே அன்னம் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு பெருசாக ஸ்லோகம் எல்லாம் எதுவும் தெரியலனா கூட கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு ஒரு நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு இந்த வேளை இந்த அன்னம் கிடச்சிருக்குன்றது பெரிய பாக்கியம். எல்லாம் சின்ன வயசுலாம் ஒரு வேளை சாப்பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள்லாம், நிஜமாவே தெரியும் பசி, அது பசிக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு கூட தெரியாது. இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னா அந்த 2 தோசையை சாப்பிட்றது ஏன் வயிறு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். அதாவது இன்னும் வயிற்றுக்கு வேணும்னு தெரியாதவங்கெல்லாம் வளர்ந்துருக்கோம் நாங்கள். அதனால தான் இவ்வளவு சொல்கிறேன், அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட காலகட்டம்லாம் உண்டு, இன்னும் 1 தோசை எக்ஸ்ட்ரா கிடைக்காத சாப்பிட்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி பகவான் ஊர் ஊராக ஒவ்வொரு வீட்டில் தங்க வச்சு என்ன வேணும்னு மெனு கேட்டு சமைச்சு போடுறான் பகவான், நன்னாவே வச்சுருக்கான். அதனால் எங்களுக்கு தெரியும் அந்த அன்னத்தினுடைய கஷ்டம் என்னன்னு. வாழ்க்கையில் நேரடியாக பார்த்தவன் சிறு வயசில் ரொம்ப அனுபவித்தவன் நான், சும்மா இல்லை. இங்கே உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாக, பாண்டத்த சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது. கஷ்டங்களுக்கு நடுவில், பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்து பகவத் கிருப்பையினாலே இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ரொம்ப எப்படியோ பகவானுடைய கிருப்பை ஒன்று தான் மேலே கொண்டு வந்து வச்சுருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தக்காளி போட்டு ரசம் வைக்க முடியாத நிலைமையிலலாம் எங்கள் அம்மா இருந்திருக்காங்க. பாவம் ஏதோ புளியை கரைச்சி விடுவாங்க, இதுதாண்டா ரசம் அப்படின்னு ரொம்ப. அதான் எப்படியோ எங்கள் அம்மா என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டாங்க இந்த வரைக்கும். அதனால் எதையுமே வீணடிக்காதீங்க, அதுக்காக சொல்ல வரல, என் பெருமைக்காக சொல்ல வரல. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு, சத்தியமாக நான் பார்த்துருக்கேன். எப்பொழுதுமே சௌக்கியமாக சாப்பிட்டவர்கள்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கஷ்டம் வந்திருக்கும் வாழ்க்கையில். இவர் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி சாப்பிடும்போது ஓன் அழகாக அந்த பிராமணர். உடனே தாமாஜி பந்து கேட்டார், என்னாச்சு ஏன் அழகாக இப்போ சாப்பாடு நல்லா போட்டிருக்கோமே, நல்லா சுட சுட அன்னம் பரிமாறி நல்லா பருப்பை விட்டு ஜோராக உருக்கின்னு நெய்யை விட்டு நல்லா பரிமாறிக்குமே ஏன் அழகு இல்லை, நான் எவ்வளவு சீனலமாக இருக்கேன், வெக்கம் இல்லாமல் இங்கே சாப்பிட உக்காந்துருக்கேனே அப்படின்னா. தாமாஜி பண்ணிட்டு கேட்டார், என்ன ஆச்சு? இல்லை ஊரில் என் மனைவி என் குழந்தைகள்லாம் கூட சாப்பிடாமல் 4-5 நாளாக வெறும் சந்திரபாகா தண்ணியை குடிச்சுன்னு உக்காந்துருக்கா. ஆனால் இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நான் மட்டும் வந்தேன், இப்போ சாப்பாடை பார்த்தோன்னே என் குடும்பம் என் மனைவி என் குழந்தையெல்லாம் மறந்து போய் வெக்கங்கிட்டு போய் சுயநலப்பிசாசா இந்த அன்னத்தை சாப்பிட்றேன்னு எனக்கே என்னை பார்த்தா கேவலமாக இருக்குது அப்படின்ட்டேன். சத்தியமாக தானே, இப்போ நான் கல்யாணத்துக்கு போகிறோம் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ அது பிடிக்கும்னா வெக்கமே படாமல் அந்த லட்டையோ பாதுஷாவையோ எடுத்து வச்சுக்கணும், அது வெக்கம்னு தோணாது. எல்லாரும் பார்க்குறாங்களே அது இன்னும் கூட அந்த ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒன்றுமே அதை எடுத்து வச்சுக்க ஒன்றும் கிடைக்காது. ஒன்று அந்த கர்ச்சீப்பில் முடிஞ்சு வச்சுப்பா, அந்த கர்ச்சீப்பில் தான் அவனால் வேறுகளாக எடுத்து வச்சுருப்பான். ஆனால் அந்த பாசத்தில் தெரியறதில்லை, இவ்வளோ பேர் பார்க்குறாள் இது எப்படி அது கொண்டு உனக்காக கொண்டு வந்தேன், அது ஒரு சந்தோஷம் இல்லையா, அது ஒரு ஆனந்தம், அது அதெல்லாம் ஒரு அழகு இதெல்லாம். அதுவும் வயசாக வயசாக அந்த பேரன் பேத்திக்கு பிடிக்கும்னா தானாக எடுத்து வச்சுட்டுருவான். அது நிறைய பேர் நம்ம சத்சங்கத்தில் யாராவது பிரசாகம் பண்ணுங்க பேரனை கொண்டு கொடுங்களேன் அப்படிங்குவோம், நான் சொல்லுவேன் பேரனை கூட்டிகிட்டு போங்கோ அப்படின்னு. ஆனால் அவரோட அந்த அன்பு அது ஒரு அழகு இல்லையா. உடனே ஒரு அழகா என் மனைவி என் பிள்ளைங்க இந்த அன்னத்தை பார்த்தா என் மனைவி என் குழந்தைகள் முகம்தான் தெரியாது, என் பிள்ளைக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவனுக்கு கொடுக்காம நான் சாப்பிட்றேன்னு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு ஓன்னு அழுதேன். நிஜமாவே யாருக்கும் அன்னத்துக்கு கஷ்டம் வர வேண்டாம், எல்லாரும் நீங்காத செல்லும், நன்னா சாப்பிடணும்னு நல்லா சௌக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு அன்னம் இருக்குது, சாப்பிட முடியாமல் வியாதியும் இருக்குது, ரெண்டுமே வேண்டாம். நல்ல அன்னம் இருக்கட்டும், நீங்காத செல்வம் நிறைஞ்சிருக்கட்டும், நன்னா சாப்பிடுங்கோ, சௌக்கியமாக இருக்கும். அது வேணும் வாழ்க்கையில், பெருசாக என்ன சாதித்தோமோ தெரியாது, கடைசி வரைக்கும் பிடித்தத சாப்பிட்டு சௌக்கியமா வாழ்ந்துட்டு அதுவே பெருசு. இந்த சாப்பாட்டில் கையை வச்சா சில பேருக்கு தாங்கவே தாங்க, சில பேருக்கு நான் யாருக்குமே தாங்க. ஜுரம் டாக்டர் இன்னைக்கு சொல்லிட்டார், நீங்க கஞ்சி குடிங்க. ஆனால் சரின்னுட்டேன், இருந்தாலும் கஞ்சியா அப்படின்னு யோசனை தான் வருது. அது என்ன கஷ்டம்னா, அந்த உடம்பு முடியாத போதுதான் நாக்கு வெரைட்டியா கேட்கும். மற்ற நாள்லாம் வெரைட்டியா கொடுத்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற நாக்கு, உடம்பு முடியலை அப்படின்னா என்னமோ சோத்தை அடிச்சா மாதிரியே, ஐயோ கிடைச்சா தேவையே, அன்னைக்குதான் இது கொண்டா அதை கொண்டான்னு கேட்கும். ஆனா வயிறுக்கு ஒத்துக்காது, இது பெரிய கஷ்டம் பாருங்க. இதுக்கு ஒத்துக்கிறது, இதுக்கு ஒத்துக்கிறது இல்லை, இதுக்கு ஒத்துக்கிறது, இதுக்கு உள்ள தள்ளவே மாட்டேங்கிறது, இதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டம். பகவான் ஏன் அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு தான் தெரியல. அப்பதான் நம்ம அடங்குவோம்னு பண்ணி வச்சிருக்காரு. இவர் சொன்னார், தாமாஜி பண்ற கவலைப்படாதீங்க, உங்க குடும்பத்துக்கு என்ன உண்டோ நான் பெருசா மூட்டை கட்டி தரேன். நிறைய அரிசி எடுத்துட்டு போங்கோ, பருப்பு எடுத்துகிட்டு போங்கோ, நன்னா எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் சமாதானமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த பஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அரிசி பருப்பு மளிகை சாமான் நான் வண்டியில் ஏற்றி தரேன். உடனே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டப்பா, ரெண்டு மூட்டை அரிசி எடுத்துக்கோ, பருப்பு எடுத்துக்கோ, இந்த மளிகை சாமான்லாம் எடுத்து வண்டியில் கட்டு, அழகாக நெய் எடுத்துக்கோ, தயிர் எடுத்துக்கோ, எல்லாம் எடுத்துக்கோ. இந்த பிராமணர் சாப்பிட்டு முடித்தோடனே அவரை வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுக்கோ, அவர் வீடு எங்கன்னு கேட்டு கொண்டு போய் அவர் இறக்கி விட்டு இந்த சாமான்லாம் வச்சுட்டு வந்துடு அப்படின்னு. இந்த பிராமணருக்கு பரம சந்தோஷம், கடகட கடன் சாப்பிட்டார், ரொம்ப நாளாக சாப்பிடாம வேற இருந்திருக்க. அவர் பிராமணா சாப்பிட்றது கேட்கணுமா, நல்லாவே சாப்பிடுவார். நாங்களாம் பிராமணர் அச்சா நல்லா சாப்பிடுவோம், ருச்சி ஜாஸ்தி. பிராமணாவில் மாதிரி ஒரு ருச்சி எங்கேயுமே கிடையாது, எல்லாத்துக்கும் காம்பினேஷன். வெறும் வெத்த குழம்புலாம் சாப்பிட பிடிக்காது, அதுக்கு ஒரு பருப்பு தொகையில் இருந்தால் தேவையில்லை அப்படின்னு. ஜுரம் பத்தில் தானே அப்படிலாம் வரும், ஒரு சுட்டு அப்பளா இருந்தால் தேவையில்லையே, ஒரு மிளகு ரசம் இருந்தால் தேவையில்லையே, இப்படி தோணும். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு இல்லையா. அழகா நன்னா சாப்பிட்டா இருந்த பிராமணர், அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் கூட பசங்களெல்லாம் அப்படியே பிராமணா சாப்பிட்டுருப்பா, வாங்கிட்டு வாங்க கூட அப்படின்றான். அப்பதான் அந்த ரிஷி பத்னி தேகத்தை விடுறா, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலேன்னு பாகவத விஷயம். அழகா இவர் நின்னா சாப்பிட்டார், வண்டியில ஏற்றி அழிச்சுட்டு போடலாம். கொஞ்சம் தூரம் போறான், நிறைய பன்றிபுரம் பக்கத்தில் போகும்போது நிறைய பிராமணாள்லாம் அப்படி வரா, அவளுக்கும் அன்னம் இல்லை அப்படி வரா. இப்போ பார்த்தா ஒரு வண்டி நிறைய மளிகை சாமான்லாம் போனா, ஆளாளுக்கு பாஞ்சா, ஆளாளுக்கு மூட்டை எடுத்துட்டா, மாடு வண்டியே காலி ஆயாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ஓன் அழுதார் பிராமணர், விட்டோபா எனக்கு கொடுத்தா கூட என் விதி அதை எல்லாம் அபகத்து போயிடுத்து, என்ன பண்ணுவேன்னு எழுத. உடனே பிராமணாள்லாம் கேட்டா, இவ்வளவு பஞ்சகாலத்துல உனக்கு எங்கேந்து இவ்வளவு மளிகை சாமான் முதற் கொண்டு எல்லாம் கிடைக்கிறது, ஒரு பிடி சோத்துக்கு அவன் அலைஞ்சிட்டு இருக்கான், நீ என்னடானா மூட்டை மூட்டையா மளிகை சாமான் எடுத்துட்டு போறியே அப்படின்னு. அப்போ சொன்னார், தாமாஜி பந்தன் ஒரு புண்ணியவான் இருக்கார் மங்களபேடு கிராமத்துல, அவன் வீடு போனா நல்ல சாப்பாடெல்லாம் போடுற, சுட சுட அன்னம் எல்லாம் போட்டு, பருப்பெல்லாம் போட்டு, நெய்யெல்லாம் விட்டு, பலவிதமான பக்ஷணங்கள்லாம் பரிமாறி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு போடுறார். அப்போ நான் அழுதேன், மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் வேணுமென்னா அவர் தான் கொடுத்து விட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லா பிராமணாளும் நேர ஒரு வீட்டுக்கு ஓடிட்டார். பல கிராமங்களில் இருக்க ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. எல்லாரும் இப்போ இந்த மங்களபேடு கிராமத்துக்கு தாமாஜி பந்தோட வீட்டுக்கு வந்துட்டார்கள். அந்தாச்சும் அவ்வளோ பேரும் வந்துட்டார்கள். எல்லாரும் பசிக்கிறதே தானே, குடுங்கோ 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 குடுங்கோன்னு கேட்டார். இவரிடத்துல இருப்பு குறைய ஆரம்பிச்சுடுத்து, எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து இவர் வீட்டில் இருந்த அன்னதானத்துக்கு வச்சிருந்த எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. கொடுத்தாச்சு, இப்போ நிறைய பிராமணா வேற வந்துட்டாலும் நிறைய எல்லா ஜாதிக்காராலும் வந்துட்டா, பசி எல்லாருக்கும் புதுசு பொதுதானே. பிராமணனா இருந்தான், படித்தவனா இருந்தான், ஏசி காரில் போய் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணவனா இருந்தாலும் பசிக்கிற சமயத்துக்கு என்ன கம்ப்யூட்டரையும் மொபைலுமா தின்ன முடியும், சோதை தானே தின்னு வேறத சாப்பிட முடியும். எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் பசி வந்தால் யார் வீட்டு வாசல்லையா போய் நிற்க தானே வேண்டியிருக்கு. வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்தால் கூட சைடில் போயிட்டு தான் சாப்பிட்டு தானே வர வேண்டியிருக்கு, ஐயோ அப்படின்னு வயிற்ற காயப்பட்டுதான் இருக்கும், ஒன்றும் கிடையாது. யாராவது வீட்டில் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா முதல்ல எத்தனை மணிக்கு எடுப்போம்னு கேட்டுட்டு முதல்ல யாருக்கிட்டே பக்கத்து வீட்லையோ தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லி மூணு மணிக்கு சாப்பாடு கொண்டு ரெண்டு மணிக்கு எடுத்துருவோம், முதல்ல நம்ம வயிற்று குழப்ப பார்த்துட்டு தானே இருக்கும், அது அவசியமாக இருக்குது. அதனால் எல்லாரும் அந்த இப்போ தாமாஜி பந்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனைவி கிட்ட கேட்டார், என்னம்மா பண்ணுறது, இவ்வளோ பேர் வந்திருக்கா, இத்தனை பேருக்கு அப்படி கொடுக்கறது நம்மக்கிட்ட இல்லையே, இருப்பெல்லாம் குறைஞ்சி போயிடுத்தேன்னு. அவள் சொன்னா, இவ்வளோ எத்தனை பேரையும் பாண்டவங்கள்ட்ட அனுப்பியிருக்கான், அவனுக்கு தெரியும், அப்ப பாண்டவனே இதுக்கு ஏதான வழியையும் கொடுப்பான், பிரச்சனையும் அவனே தீர்வும் அவனே, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாதியும் அவனே மருந்தும் அவனே, கஷ்டமும் அவனே இன்பமும் அவனே, நஷ்டமும் அவனே லாபமும் அவனே, எல்லாம் இதெல்லாம் விரோதமா இருக்கு இல்லையா, துவந்தங்கள் இரட்டைகள், பகல் ராத்திரி வெயில் குளிர்ச்சி இது எல்லாமே பகவானுடைய சங்கல்பம் தான். நம்ம வாழ்க்கையில இளமை முதுமை எல்லாமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உண்டு இல்லையா. அப்ப அவர் மனைவி சொன்னார், பாண்டவனே தான வழி வச்சிருப்பான், ஏதோ காரணத்துக்காக தான் எத்தனை நடக்கிறது, நீ யோசனை பண்ணி பாருங்க, பாண்டவன் கிருபை பண்ணுவான் அப்படின்னு. உடனே தாமாஜி வந்து பாண்டவங்க எனக்கு ஒன்றும் தெரியல, இத்தனை பேர் நான் அண்ணம் தருவேன் வந்துட்டார்கள், எங்கிட்ட ஒன்றும் இல்லையா, என்ன பண்ண போறேன் பாண்டவங்களா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அப்போ அவருக்கு ஞாபகம் வந்தது, இந்த வருஷா வருஷம் இந்த நெல் தானியங்கள்லாம் வாங்கி ஒரு குடோன் உண்டு, அதெல்லாம் வந்து வச்சிருப்பா, ராஜாவுக்கு கொண்டு கொடுப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்தவுடனே ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள், ராஜாவுடைய தானிய கடன்களை கொண்ட ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். இப்போ ராஜாங்கம் பண்ணுறது இல்லையா, அரிசி கோதுமை அதெல்லாம் கொள்முதல் விலைக்கு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு கோடவுன் இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் ராஜாவுக்கு கொடுக்கணும். இப்போ தாமாஜி பார்த்து பார்த்தா, ஹா பாண்டங்கன் வழி வச்சுட்டான் அப்படின்னு மனைவி கேட்டா, என்ன வழின்னு, அந்த மாதிரி கோடவுன்ல நிறைய தானியங்கள் அரிசி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ராஜாவே நியாயமா கொடுக்கணும், ஆனா அவெல்லாம் நம்ம இடத்துல வந்துட்டார்கள், பரவாயில்ல ஆபத்துக்கு பாபம் இல்லை, திறந்து விட்டுடுவோம், யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டோம், ரொம்ப அநியாயம் இல்லையா. ஆனா அவருக்கு என்னன்னா, அந்த பசிய இருக்கிற ஜனங்களை பார்த்து பொறுக்கல, அந்த ஒரு கருணை வேணும். ஆனா உலகத்துல பெரிய வியாதி எதுன்னா பசி, பெரிய வியாதி பசி தான், அதுக்கப்புறம் தான் எல்லா வியாதியுமே, அந்த வியாதி தனி ஒருவனுக்கு குணமில்லை, ஜெகத்தினை அழித்திடுவோன்ற பாரத்தை ரொம்ப கஷ்டம், அதுக்காவது சாப்பாடு இல்லை அப்படின்னா கஷ்டமா இருக்கு. இந்த கேரளாவில் ஒருத்தர் உண்டு, அவருடைய அனுபவம் உண்மையா நடந்த ஒரு விஷயம் இது. கேரளாவில் பெரிய ஒரு ஹோட்டல்ல மாஸ்டர் ஷெஃப், பெரிய சமையல்காரா, லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு ஒரு மாஸ்டர் ஷெஃப், அவர் ஒரு நாள் அப்படி கார்ல போகும்போது ஒரு இடத்துல சிக்னல் கார் நிக்கிறது, உண்மையா நடந்த ஒரு விஷயம் இது. அப்ப ஓரத்துல ஒரு தாத்தா நின்று உட்கார்ந்து இருக்கார், அவருக்கு பசி தாங்க உள்ள போல இருக்கு, ஒன்றும் கிடைக்கல அவருக்கு. தாத்தா என்ன பண்றாருன்னா, அவர் போய் மலம் போயிருக்கார், இந்த மலத்தை எடுத்து சாப்பிடுறார். உண்மையா நடந்த நிகழ்ச்சி இது, சில வருஷம் எனக்கு அவர் பேர் மறந்து போயிடுது, அந்த மாஸ்டர் ஷெஃப் பேர். உடனே இந்த மாஸ்டர் ஷெஃபா இருக்கார், அவருக்கு வச்சு பெரிய பெரிய ஹோட்டல்ல இன்னொன்று சாப்பிட போறா, அவன் நாக்க திருப்திப்படுத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா இங்க என் ஊர்ல என்னுடைய ஜனத்துல ஒருத்தன், நம்மளுடைய மக்கள்ல ஒருத்தன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அண்ணிலிருந்து நிறைய சமைச்சு, இந்த மாதிரி அனாதியா இருக்கிறவா, திருவிழா இருக்கிறவா, புத்தி சுவாதீனம் இல்லாதவா இருக்கலாம், பொட்டலம் கட்டி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கறத இன்னி வரைக்கும் வழக்கமாக வச்சுருந்தா, நிஜமாவே மனுஷன், மனிதாபிமானம் நிஜமாவே எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம், ஒரு மனிதாபிமானம் அதை வச்சு படம் கூட எடுத்த சினிமா கூட ருச்சி இல்லை, எத்தனையோ பேர் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்க, அந்த அண்ணம் அந்த பசி பெரிய வியாதி, அது பெரிய ஒரு துக்கம், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு, இதெல்லாம் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க, பத்து விதமான விஷயங்கள் பறந்து போயிடும், பெரிய கஷ்டம் அது பசி, அதனால திறந்து விட்டுட்டா தப்புதான், ராஜாங்கத்தை மீறி ஒரு காரியம் பண்றது தப்புதான், ஆனா பசின்னு வரும்பொழுது இந்த தெருநாயெல்லாம் பார்க்கணும், அது சாப்பிட்றதே ஒன்று சோனியா இருக்கும், இதெல்லாம் அடிச்சிருப்பா, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கும், ஆனா அது குழந்தைய பெற்று எடுத்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும், அது ஏதோ சாப்பிட்றது கடைசியில் சாப்பிடணும், அதுதான் வாத்சல்யம். அந்த மாதிரி வாசல்யம் திறந்து விட்டா எல்லா ஜனங்களும் எடுத்துட்டா எல்லாரும் தாமாஜி பந்த கொண்டாடுறான், ஒரு கண்கள்ல ஆனந்த பாஷம், இத்தனை மனிதர்களுக்கு இதெல்லாம் கொடுக்குற நிலைமையில என்னை பாண்டரங்கா வச்சிருக்கே இது போதும் தான். ரந்தி தேவரன் ஒருத்தர் இருந்தார் பாகவதத்துல, அவரை பத்தி ஒரு கதை வர்றது, பெரிய ராஜா அவர் ராஜ்யத்தெல்லாம் இழந்துடுறார், ஒரு 40 நாள் அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காம இருக்கார், அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல நிறைய சாப்பாடு கிடைச்சது, அவர் அவர் மனைவி எல்லாம் உட்காந்து சாப்பிட சமயத்தில் ஒருத்தர் வந்தார், பசிக்கிறது ஏதான குடும்ப ஒழுங்கார். உடனே இவர் தன் பங்கு சாப்பாடை கொடுத்தார், அவர் சந்தோஷமாக போனார். அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்தார், ரொம்ப பசிக்கிறதுங்க, மனைவி பங்கு சாப்பாடை கொடுத்தார், அப்புறம் பிள்ளைகள் பங்கு சாப்பாடை கொடுத்தார். சரி, மீதி கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, அதை குடிக்கலாம், அதை குடித்து சரி பண்ணலாம் நினச்சா அப்போதான் ஒருத்தன் நாலு நாயோட வந்தான், ஐயா ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்கன்னு. அதையும் கொடுத்துட்டான், ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே 40 நாள் சாப்பாடு அன்னாகாரம் இல்லாமல் இருக்கார். அப்போ அவர் பகவானை பிரார்த்திக்கிறார், நந்தி தேவர், பிரபோ எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுடைய கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கும்படியாக செய்கின்ற எல்லா ஜீவராசியும் நன்னா இருக்கட்டும், ஒரு ஜீவனும் ஒரு கஷ்டமும் பட வேண்டாம், அந்த கஷ்டங்களை எல்லாம் எனக்கு குடுன்னு பிரார்த்திக்கிறேன். அவ்வளோ வசத்து அந்த மாதிரி இந்த தாமாஜிபன் பண்ணிட்டார். எல்லாரும் கொண்டாடினார்கள், எல்லாரும் போயாச்சு, இவருக்கு ஒரு திருப்தி பண்றாங்க, சந்தோஷம் முடியும். அது இப்படி ஒரு நல்லவர் இருந்தால் இன்னொருத்தனை இருப்பானே, அவனுக்கு பொறுக்கலை, தாமாஜிபன் எல்லாரும் கொண்டாடுறார்கள்னு சொல்லிட்டு இன்னொரு தாசில்தார் மாதிரி ராஜாவுக்கு கெடுதல் செய்தி போட்டுட்டார். இந்த தாமாஜிபன்ட்டு அவரே குடோனை திறந்து எல்லாத்தையும் ராஜாங்க சொத்து எல்லாத்தையும் திருடி எல்லாருக்கும் கொடுத்துட்டா, நான் உங்களுடைய தாசன், அதனால் தெரியப்படுத்த வேண்டிய கடமை, அதனாலே அனுப்பிட்டேன், இந்த லெட்டர் அனுப்பியிருக்கேன் அப்படின்னார். ராஜா கோபம் வந்துடுச்சு, ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே சொன்னார், நேராக போய் தாமாஜி பந்த, தாமாஜி பந்த் அவர் பேர், அரெஸ்ட் பண்ணி கூட்டுண்டு வந்துரு, பல்லக்கிலலாம் கூண்டு வர்றாரு, நடக்க வச்சு கூண்டு வந்தாள், ரொம்ப நல்லவர் நம்பி பொறுப்பை ஒப்படைச்சா, இவர் எல்லா பொறுப்பையும் தன் இஷ்டத்துக்கு தோணும்படி பண்ணிட்டு இருக்கார். இவர் இப்படி பண்ணுறதை நான் விட்டேன் அப்படின்னா எல்லாரும் இதையே பண்ணிட்டு இருப்பார், அவர் ராஜாங்கம் கெட்டு போயிடும், அதனால் இதை சரி பண்ணணும், முதல்ல போய் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டுண்டு வாங்கு அப்படின்ட்டு. ஏன்னா ராஜாங்கம் நடத்துறதுன்னு ஒரு தர்மம் உண்டு, ராஜ தர்மம்னு உண்டு, எல்லாருக்கும் பொதுவாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கும், அப்போ அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு ராஜாங்கம் இல்லை அப்படின்னா சரிபட்டு வராது, கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், பண்ணலே அப்படின்னா அதுக்குரிய தண்டனை எல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் ராஜ நீதி, சாணக்கிய ரொம்ப அழகாக சொல்கிறார், மனு சாஸ்திரத்துலேயும் ராஜ நீதி எல்லாம் சொல்கிறார். இப்போ பள்ளிக்கூடத்தெல்லாம் வாத்தியார்கள் குழந்தைகளை திட்டுறா, முட்டி போடுன்றா, ஆனால் இப்போ அதெல்லாம் கூட சொல்ல முடியல, பயமுடி வச்சிருக்க ராஜாங்க, அதெல்லாம் பண்ணாதான் குழந்தைகள் ஒழுங்காக இருக்கும், சும்மா எவ்வளோ தான் தடவி கொஞ்சின்னு இருந்தால் ஒன்றும் உருப்பிடாது, நாலு திட்டு திட்டி அப்பப்போ மிரட்டினா தான் ஒழுங்காக இருக்கும், இல்லாட்டி நீ இஷ்டத்துக்கு இருப்போம், அதனால் அரெஸ்ட் பண்ணி கூட்டுண்டு வாங்கு அப்படின்னுக்கிறான். அழகாக அங்கே ராஜ மனுஷர்கள் வந்தாச்சு, ராஜா அவங்களை கைது பண்ணி கூட்டுண்டு வர சொல்லிட்டார், நீங்கள் பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியாச்சு ராஜாங்கத்துக்கு அப்படின்னா, சரி வாஸ்தவம் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், ராஜாவுடைய அந்த தானியங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், நியாயம்தான், அதுக்கு என்ன தண்டனை உண்டு, பகவான் கொடுக்கட்டும், சரி அப்படின்ட்டு அவர் மனைவிலாம் அழுதா. இவர் சொன்னால், நான் என்ன பண்ணேனோ அதற்குரிய தண்டனை உண்டு தானே, தப்பு கிடையாது, இது எதுவாக இருந்தாலும் விட்டலன்னு இருக்கான், நான் திரும்பி வருவேனான்னு தெரியல, பாண்டவங்களுடைய கிருபை இருந்தால் வருவேன், பாண்டவங்கள கிருபை இருந்தால் வரமாட்டேன், ரெண்டுமே சொல்கிறார், எல்லாமே பாண்டவங்க கிருபை அவருக்கு, அதனாலே நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அப்போ அழகாக அவர் ஐஷண்டு போகிறார், அப்போ அவர் கேட்குறார், பன்றிபுரம் வழியாக தானே போவோம் அப்படின்றார். இவ்வளோ கொடுமையான விஷயம் நடந்துட்டு இருக்கு, அப்போ உடனே பாண்டவங்க உனக்கு கண் இருக்கான்னு கேட்க வேண்டாமா, நீ ஒரு தெய்வமா அப்படின்லாம் கேட்க வேண்டாமா, தோணலையா அவருக்கு. உடனே ஐஷண்டு போகிறார், அவர் நடத்தி இவர் ஜோராக பஜனை பாடிண்டே போகிறார், அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பஜனை தான், பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு எப்படி நடந்து போறார். பன்றிபுரம் வந்தோடனே அவர் கேட்குறார் இந்த ராஜ மனுஷா கிட்ட, ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் தருவாள, நான் உள்ளே போய் இந்த பாண்டரங்கனை பார்த்துட்டு வந்துடுறேன், ஆனால் இனிமேல் எப்படி எப்போ திரும்பி வருவேன்னு தெரியல, எப்போ பன்றிபுரம் வருவேன்னு தெரியல, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கலன்னா நான் பாண்டரங்கனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, ஏன்னா அவர் நல்லவர், இது வரைக்கும் கெட்டவர் கிடையாது, அழகாக சந்திரபாகாவில் குளிச்சார், அந்த ஈர துணியோடையே விட்டலா விட்டலா விட்டல் 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 விட்டல்னு அழகாக போனார், அந்த வாசல் படியில் நமஸ்காரம் பண்ணார், பாண்டரங்கா பன்றியினா தான் உள்ளே போனார், அழகாக ஜோராக நிறைய ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார், இவரும் வரிசையில் நின்னார், இப்படி பேசுகிறார், பாண்டரங்கா நிறைய ஜனங்கள் பசிக்கு ஆகாரம் இல்லாம வந்தார்கள். நான் அந்த குடோனை திறந்து எல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டேன். நான் பண்ணது தப்பு பண்றேங்க, நான் சரின்னு சொல்லல. ராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு இருக்கணும், ஆனா நான் வாங்கல, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன பண்றாய்? எனக்கு அனுகிரகம் பண்ணு. என்ன அனுகிரகம்னா, இந்த ஜென்மா அவரோட ராஜான தூக்குல போட்டால் கூட போட்டுருவார், அப்படியே இருந்தா கூட திரும்பவும் என்ன இந்த பண்டரிபுரத்துல பிறக்க வச்சு, இல்லாட்டி அக்கம் பக்கத்துல எங்கேயா பிறக்க வை. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் விட்டலா உண்ணாமத்தை சொல்லும்படியா வச்சு. எத்தனைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாகும், உமக்கே ராமாச்சைவோ மற்றை நம் காமங்கள் மாற்று. உன்னை பார்க்கணும்பா, என் கண்களால உன்னை தரிசனம் பண்ணணும். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன்னுடைய பக்தனா இருக்கும், அழகா வந்து உன் திருவடியை பிடிக்கலாம். எனக்கு அதுதான், நீ வேற எங்க வேணா பிறக்க வைக்கலாம், பக்தி பண்ண வைக்கலாம், ஆனா தொட்டு பார்க்கிற பக்தி உன்னிடத்துல வந்தா தான் அனுபவிக்க முடியும். அதனால பாண்டவங்க, இது வரைக்கும் எனக்கு கிருபை பண்ணியிருக்காய், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பாண்டவன் திருவடி எல்லாம் பிடிச்சு நின்னா சந்தோஷமா நமஸ்காரம் பண்ணிட்டு பாண்டவனை ஒரு குத்தம் சொல்லல, தெரியாது நான் போறேன் பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்கோ என் பேர் தாமாஜி பந்த், மங்களபேட கிராமம். அவ அப்படிதான் பேசுவா, தெய்வத்துக்கிட்ட அவ பேசுவா, பாண்டவன் இடத்துல அவ பேசுவா. நம்ம கோவில விட்டு வெளில வரும்போது கூட குதிச்சுட்டு கையை தட்டுவான், எதுக்குடா அப்படின்னா பாண்டவங்க பாய் போயிட்டுறேன் அப்படி கையை தட்டி 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 குதிப்பான், குதிச்சு குதிச்சு கையை தட்டுவான். அது ஒரு அழகு, அவளுடைய அந்த மகாராஷ்டிர ஜனங்களுடைய பக்தியே ஒரு அழகு. அது ஒரு சாதாரண பாமர ஜனங்களுடைய பக்தி, ஆனா ஒரு பக்குவப்பட்ட பக்தி. அவளுக்கு பாண்டங்கன் வசதி வேற எதுவுமே தெரியாது, அவளுக்கு பெருசா வாழ்க்கையை பத்திலாம் ஒரு அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது. பெருசா நிறைய பணம் காசு வேணும், அப்படி ஜாலியா இருக்கணும், செல்வ செழிப்புல அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு குடிச்ச வீட்டுல வாழ்வா, ஏதாவது ஒரு ஒரு மாடோ ரெண்டு மாடோ வீட்டுல இருக்கும், இல்லாட்டி ஓடம் ஓட்டி பிழைப்பா. அப்படி அங்க மக்காச்சோளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருந்ததெல்லாம் மாவு இடிச்சு ரொட்டி பண்ணி சாப்பிடுவா. பாக்கின்னு ஒண்ணு உண்டு, இந்த கம்பு கேழ்வரகு அதெல்லாம் அப்படி பசஞ்சு தட்டி, அதுவும் அப்படியே சூட்டுல அப்படி காமிச்சு அப்படியே சாப்பிடுவா. பெருசாலாம் ரொம்ப எல்லாம் அவளுக்கு ருச்சிகரமாலாம் கூட பண்ண தெரியும், அப்படி ரொம்ப சாதாரணமாக சாப்பிட்டு சௌக்கியமாக இருப்பான். ரொம்ப எல்லாம் அவளுக்கு டெய்லி என்னன்னா பாண்டவங்க பார்க்கணும், பாண்டவங்களோட வாழணும், இதுதான் அவள் லட்சியம். அழகா சரி பாண்டவங்க போயிட்டுறேன் என்ன அப்படின்னு இவர் கிளம்பிட்டார். அப்போ ருக்மிணி பிராட்டி கேட்டா, என்ன பிரபோ உன் பேரை சொல்லித்தானே எல்லாருக்கும் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ உதவி பண்ணியிருக்கார், நீங்கள் அவருக்கு எதாவது ஒத்தாசை பண்ண வேண்டாமா அப்படின்னு. பகவான் சிரிச்சா, நீ எப்ப பார்த்தாலும் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் வந்துட்டே இருப்பியா, வேற வேலையே இல்லையா உனக்கு அப்படின்னு. தாயா சிரிச்சா, உங்களுக்கு அதானே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் பண்ணுவேனா? பிரபு நீ ஏதான பிளான் வச்சிருப்பேள் பிரபு, ஒவ்வொரு பக்தனையும் ஒவ்வொரு விதமா காப்பாத்துவேள், ஏதான ஒரு திட்டம் வச்சிருப்பேள, என்ன பண்ண போவே? முகமதி ராஜா கிட்ட இருந்து அழகா அந்த காணுகோ பாத்திரத்தை காப்பாத்தினே, இப்ப என்ன பண்ண பொருள்? பகவான் சிரிச்சான், என்ன நினைச்சிருக்காய் நீ, நான் என்ன வேலைக்காரன் நினைச்சியோ அப்படின்னா. ருக்மிணி பிராட்டி சிரிச்சா, பின்ன நீ வேலைக்காரன் தானு, கண்ணன் என் சேவகன், இங்கிருந்தோ வந்தான், இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்னத்தவம் செய்துமிட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான், அது பாரதியர் என்ன அழகா அனுபவிக்கிறார், ஆச்சரியமா. அந்த மாதிரி நீர் வேலைக்காரன் தானே பிரபு, பக்த பராதீனன், பக்த வத்சலன், பிரித்திய வத்சலன், பிரித்தியனா பக்தர்கள் தொண்டர்கள், அவர்களிடத்துல வாத்சல்யம் உடைய வந்த சில பேர் நம்ம ஜஸ்டின் இ அபாட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்காரர், அவர் இந்த பாண்டரங்க பக்த விஜயம் இருக்கு இல்லையா மராட்டியில, அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார், த ஸ்டோரிஸ் ஆஃப் செயின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு, பெரிய மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் சொல்லி பக்த விஜயத்தை இங்கிலீஷ்ல எழுதியிருக்கார், ஜஸ்டின் இ அபாட் அப்படின்னு அவருக்கு பேர். அதுல ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு, மகிபதினு ஒருத்தர் தான் பக்த விஜயம் எழுதினார். அதுல அதுல வந்து அவர் ஒரு லைன் எழுதுவார், அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ் அப்படின்னு, உதவி ஆள் இல்லாதவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வக்கீல் யார் அப்படின்னா பாண்டரங்கன், அட்வொகேட் ஃபார் த ஹோம்லெஸ், அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ், அட்வொகேட் ஃபார் த டவுன் ட்ராடன், யாரெல்லாம் ரொம்ப நெசுக்கப்பட்ட சாதியா இருக்காளோ, கஷ்டப்படுறவளா இருக்காளோ, அவர்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கும்படியான வக்கீல் யார் அப்படின்னா பாண்டுரங்கன், அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ் அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கு அந்த வார்த்தை, ரொம்ப ரசிச்சு படிச்சிருக்கேன். அப்படி ஒரு வார்த்தை அட்வொகேட் அப்படின்றார் சுவாமியர், அட்வொகேட் ஃபார் த ஹெல்ப்லெஸ் அப்படின்ற. அந்த மாதிரி தாயார் சொன்னார், நீர் தானே எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி வக்காலத்து வாங்க போவே அப்படின்னா. பகவான் சிரித்தா, பண்ண நீ வக்காலத்து வாங்கணும்னு சொல்றியா அப்படின்னு. நான் வேண்டாம் சொன்னா மட்டும் நீங்க இருந்துருவேளா? ரெண்டு பேருக்கும் போட்டியாம், தாயாருக்கும் பாண்டரங்கனுக்கும் போட்டியாம் கிருபை பற்றி. அப்படி போட்டி போட்டு கிருபை பண்றதா நம்ம குறைச்சுட்டு இருக்கோம். பகவான் சிரிச்சான், இப்ப என்ன வேலைக்காரன்னு சொல்ற சத்தியம் தானே, அதுக்கு என்ன வேலைக்காரனா போனா போச்சு அப்படின்னு வேஷம் மாத்தின்ட்டான் பாண்டரங்கன் கண்டரீநாதன். வேலைக்காரனாகவே போறான், சத்தியம். எந்த தெய்வம் அப்படி போகும்? வேலைக்காரன்ற ஒரு நிலைக்கு ஒரு தெய்வம் இறங்குமான்னா அதுதான் தெய்வம். அழகா தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு கையில ஒரு குச்சி, மகார் அப்படின்னு ஒரு ஜாதி உண்டு மகாராஷ்டிர தேசத்துல, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதி அந்த காலத்துல. அந்த ஜாதிக்குரிய ஒருவனா பகவான் பரபிரம்மம் அந்த வேஷம் போட்டுட்டு போகிறது. சாதாரண ஜாதிக்காரோட கோவில்லாம் விடமாட்டான் அந்த காலத்துல. ஆனா அந்த வேஷத்தை போட்டு பாண்டரங்கன் போறான். அப்ப அவ வசதி தானே, அவர்களுடைய வேஷத்தை போட்டுண்டு. ரொம்ப அழகா வேதம் சொல்றது, சூத்ரர்கள் பகவானுடைய திருவடிகள்ல இருந்து வந்தவர்கள் அப்படின்றான். இல்ல பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ராபதி பிரச்சனையே கிடையாது. வேதம் சொல்றது, புருஷ சுத்த மந்திரம் சொல்றது, பிராமணன் முகத்திலிருந்து வந்தான், சத்ரியர்கள் தோள்களிலிருந்து வந்தார்கள், வைஷ்யர்கள் தொடையிலிருந்து உற்பத்தி ஆனார்கள், சூத்திரர்கள் பகவானுடைய திருவடியிலிருந்து வந்தார்கள். இப்ப யார் வசதி? சூத்திரர்கள் தான். ஏன்னா துயரரு சுடரடின்னு அங்கே தானே வந்திருக்கு. அப்பா அவளுக்கு துயரமே கிடையாது. வா போய் பாண்டகன் திருவடி பிடிக்கவே வேண்டாம், தானாவே அந்த திருவடியோடு அவர்களுக்கு ஒரு பரம சம்பந்தம் உண்டு. எந்த ஜாதியும் வசதி இல்லை, எந்த ஜாதியும் தாழ்த்தி இல்லை, பக்தி பண்றவா வசந்த ஜாதி, அவ்வளவுதான் என்னோட அபிப்பிராயம். ஜாதியெல்லாம் ரெண்டாம் பட்சம். அழகா பகவான் மகார் அப்படின்னு ஒரு ஜாதி, அந்த ஜாதிக்குரியவனா ஒரு வேஷம் போட்டுண்டு, தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு, பெரிய கம்பு எடுத்துண்டு, நேர ராஜாவுடைய அரண்மனைக்கு போயாச்சு. வாசல்ல நிக்கிறார், நின்றுட்டு அந்த சேவகன் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி தாமாஜி பந்துடைய வேலைக்காரன் நான், ராஜாவை பார்க்கணும், அனுமதி வாங்கி கொடு அப்படின்னு. உடனே அந்த வாயில் காப்பான்னு பார்க்குறான், என்ன காம்பீரியமாக பேசுகிறான் ஒரு வேலைக்காரன், இவ்வளோ ஆச்சரியமாக பேசுகிறான்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொன்னான், தாமாஜி பந்துடைய வேலைக்காரன் ஒருத்தர் வந்திருக்கார், உங்களை பார்க்கணுமா, சரி வரச்சும் அப்படின்ட்டான். அழகாக வந்தார், அது கீழே வந்து அங்கே வந்துவிட்டு அந்த கும்பல்லாம் அப்படி கீழே வச்சுவிட்டு நமஸ்காரம் பண்ணுறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இந்த முஸ்லீம் ராஜாவை நமஸ்காரம் பண்ணுறான், ஹுசூர் அப்படின்னு கை கட்டி வாய்ப்புத்தி. அது எந்த வேஷம் போடுறானோ அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது பெருமாள். நரசிம்மன்னா கிழிச்சு போட்டுருவேன், வராக மூர்த்தினா அதுக்கேற்றது, வாமனன்னா அந்த கண்ணிலேயே சிறுதனம் உண்டு, ராமன்னா நடக்கும்பொழுதே காம்பீரி, கிருஷ்ணன்னாலே உள்ளம் கவர் கை. அது என்ன வேஷம், கணக்கச்சிதம் பர்ஃபெக்ட். ஆஸ்கர் அவார்ட்லாம் ஒண்ணுமே இல்லை பகவான் நடிக்கிறத பார்த்தா. அது மோகினி அவதாரம், அது ஒரு தலையை ஆடிண்டு அப்படி அந்த கூந்தல் அப்படி சுத்தின்னு வந்தாருன்னா அத்தனை வடல பசங்களும் கீழே விழுந்துருவோம். அவ்வளோ அழகா இருப்பார், சிவபெருமானே தூத்து போயிட்டாரு இல்லையா, அந்த அழகை மயங்கி. வேலைக்காரனா வந்ததுனால அப்படி சேவி நமஸ்காரம் பண்ணிட்டு ஹுசூர் அப்படி தலையை குனிஞ்சுட்டு தலை இப்படி கீழே வச்சுட்டு கண்ணு மேல் லேசா பார்த்து, ஹுசூர் நான் தாமாஜி பந்துடைய வேலைக்காரன் ஹுசூர், என்னப்பா விஷயம் சொல்லு. புதூர் தாமாஜி பந்த் வந்து உங்களுக்கு ஒரு கடுதாசியும் இந்த பணத்தையும் கொடுத்து விட்டுருக்கேன். என்னது தாமாஜி பந்த்? எந்த தாமாஜி பந்த்? மங்களபேடு கிராமத்தில் இருக்கிற விசு அவர் இந்த இந்த குரல் அப்பப்போ உள்ள தாழ்த்தணும். இந்த ராஜா கிட்டலாம் பேசும்பொழுது அந்த உள்ள போனோம், இந்த மங்களபேடு கிராமம் இருக்க வந்து அங்கே அவர் அவசர பண்ணாமல் ஆரம்பிச்சிருக்கேன். நீ எங்கே அந்த கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு, எதுக்கடா வந்தா இந்த லெட்டரை படிங்க. உடனே அழகா லெட்டர் தாமாஜி பந்த் கையெழுத்துலேயே எழுதியிருக்கு. இந்த மாதிரி மகாராஜா ரொம்ப நாட்டில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறது, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஜனங்கள் இருக்கா, ஒரு பிடி சோறே ஒரு தங்க காசு கிட்ட போகிறது, அக்கம் பக்கம் நிறைய கிராமத்தில் இருக்க ஜனங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடனே நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு பிடி அரிசியை 8 தங்க காசுன்னு விற்றேன், நல்ல லாபம் கிடச்சிருக்கு, அதை அப்படியே கஜானாவில் சேர்ப்பிக்கணும்னு சொல்லி நான் ஆள் அனுப்பியிருக்கேன், நீங்கள் கோஷிக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், விட கேட்காம பண்ணிட்டேன், ஆனால் நல்ல விலைக்கு விற்றுருக்கேன், அந்த பணம் எல்லாம் அதில் இருக்குது, 180,000 இந்த தங்க காசுகள் இதில் இருக்குது, நீங்கள் இதை எடுத்துட்டு ரசீது கொடுத்தாலும் எனக்கு சத்தம், ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுறது. உடனே மந்திரியை கூட்டு, இது தாமாஜி பந்துடைய கையெழுத்தா அப்படின்னா, ஹா நம்ம தாமாஜி பந்தோட கையெழுத்தா, முன்னாடி வந்த கடுதாசியெல்லாம் கூட அப்படிதான் இருக்கு அப்படின்னு உடனே அவர் சொன்னார், எங்கடா இந்த 180,000 தங்க காசு, இதோ இப்போ ஒன்று முட்டையை காட்டுது. அவர் சொன்னால் உடனே எடுத்துவாடலாம், இன்னும் ஏமாத்திரியாப்பா, 180,000 காசுன்னா எவ்வளோ வரும், நீ என்ன இத்தினோண்டு ஒரு மூட்டையை கொண்டு அவள் மூட்டை மாதிரி அனைவரும் சிரிச்சான். அவள் மூட்டை சைஸாக இருந்தாலும் பெருசு தான் அப்படின்னு, அவன் குச்சியாலிட்டு அவள் வாங்கினவனாச்சு. நான் பிரிக்கிறேன் பாருங்களேன் அப்படி பிரித்து இப்படி கொட்டினா மலை மாதிரி குமியது. வாழ்க்கை அதிசயமாக இருக்கணும், ஒரு மனுஷன் தனியாக தூக்கிட்டு வர முடியாது. வாழ்க்கை ஒன்றும் புரியலைன்னா, பகவானுடைய மாயை தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்தியா, பகவானுடைய மாயை சொல்வதற்கு முடியாது, அளவிட முடியாது, அப்படியே குமிஞ்சிருக்கு. உடனே வாழலாம் என்றா, இந்த திருப்பதியில் என்னவோ தெரியுமா, ரொம்ப கஷ்டம், திருப்பதி முன்னாடிலாம் என்னின்னு இருந்தா, அதுக்கப்புறம் சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பிச்சு, இப்போ சல்லடை போட்டு சலிச்சுட்டு எண்றதுக்கெல்லாம் இல்லை, அது ஒரு கிலோ 2 கிலோ அப்படி தான் போட்டுருக்கா. அந்த மாதிரி வளர்த்தளந்து டயர்ட் ஆகிட்டா என்னண்டே இருக்கா, அவன் சொன்னால் நிச்சயமாக 180,000 இருக்கும் ராஜா, ரசீது கொடுத்துருங்கோ அப்படின்னு. உடனே ராஜா அழகாக போட்டு ரசீது கொடுத்து, சே தப்பு பண்ணிட்டோமே. உடனே அவர் சொன்னார், இந்த உன் பேர் என்னடா அப்படின்னு. புது என் பேர் விட்டு நாயக் அப்படின்ட்டு. விட்டு நாயக், விட்டு நாயக், ஊரெல்லாம் விட்டு மகா அப்படின்னு சொல்லுவேன். பேரும் ஆளு நன்னா தான் இருக்கு, நன்னா ஆஜான் பகவா, ஒன்ன மாதிரி ஒரு வேலைக்காரர் இருந்தால் சொக்கேண்டா அப்படின்னு. சந்தோஷம் உண்டு, நான் கிளம்பலாமா அப்படின்னு. ஆ போ போ போ, முதல்ல ஓடு, நான் வேற அவர் அரெஸ்ட் பண்ணி நடத்துக்கு ஜே ஆளை அனுப்பியிருக்கேன் போ அப்படின்னு. புது தோ தோ பின்னாடியே போகிறோம், அந்த ராஜா முன்னாடி ராஜாவுக்கு பின்பாகத்தை காட்டு நடக்கக்கூட கோவிலில் நிறைய பேர் பார்க்கலாம், பின்னாடியே நடந்து வருவார்கள் சுவாமிக்கு பின்பாகத்தை காட்டுறாங்க. அந்த மாதிரி இப்படி 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 கூணி குறுகியது, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் புருஷோத்தமன் ஜம்முன்னு இருக்கிறவன், அவன் இப்படியெல்லாம் கையெல்லாம் கூப்பிட்டு கூழ கும்பிடு போட்டு இப்படி வெளில வந்தான். அதில் வந்து இப்படி இந்த ரகம் போயிருக்கான், அந்த அப்படி போகிறான், ஒரு திருவில் இவன் வெளில வரான், இன்னொரு திருவழியாக அவர் உள்ளே போகிறான், இவர் அழிச்சுட்டு அவர் உள்ளே போகிறான், கரெக்டாக டைமிங். அழகாக உள்ளே போனார் ராஜா, பார்த்தா ஏ எப்படிப்பா அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சேவகர்கள் பார்த்தார். ராஜா நீங்கள் தானே சொன்னீர், ஆனால் இல்லைப்பா இப்போ தானே அந்த இதை வந்தான் விட்டு மகா, விட்டு நாயக் வந்தானே, ரசீதெல்லாம் கொடுத்தானே, வாங்கிட்டு போனானே. உடனே ராஜா இறங்கி வந்தார், மன்னிச்சிடுங்க தாமாஜி பந்த், யாரோ ஒரு தாசில்தார் சொன்னான், நான் தப்பு அர்த்தம் பண்ணிட்டுட்டேன், நீங்கள் நிஜமாகவே நல்லவர், எனக்கு கூட இப்படி தோணலை, இப்படி நல்ல பைசாவுக்கு இதை விற்கலான்னு தோணலை, நீங்கள் வித்தேலே அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியலை, அவர் கேட்டார் என்னாச்சு ராஜா, எனக்கு ஒன்றும் புரியலையே. ராஜா சொன்னால் நீங்கள் லெட்டர்லாம் கொடுத்த ராஜா, அந்த லெட்டரை காட்டுற, ஒரு பிடி அரிசி வந்து 8 தங்க காசுக்கு விற்று 180,000 கொடுத்தேல, அந்த விட்டு மகார் வந்தான், ரொம்ப அழகாக இருந்தான், எனக்கு அவனை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருந்தது, அவன்கிட்ட இப்போ தான் அனுப்பிச்சேன், நீங்கள் பார்க்கலையா, அதுக்குள்ளே ஒரு அழகாக தாமாஜி பண்ண. ராஜா சொன்னார், ரொம்ப நல்லவர், அதனால் உங்களுக்கு அப்படி ஒரு வேலைக்காரன் கிடச்சிருக்கான், எனக்கு ஒரே ஒரு நாள் இந்த விட்டு மகாரை திருப்பி வர சொல்லுங்கள், எனக்கு அவனை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது, என்னமோ தெரியல, இதுவரைக்கும் நான் எந்த ஆண் பிள்ளைகிட்டையும் மயங்கினதில்லை, நான் அந்த ஆண் பிள்ளையை பார்த்து மயங்கி போயிட்டேன், அவனுடைய நடை உடை பாவனை அவன் பேசின முறையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கே அந்த வேலைக்காரனை பிடிச்ச, பசாமல் ஒன்று பண்ணுறேன், நான் நிறைய பணம் தரேன், எனக்கு அந்த வேலைக்காரனை கொடுத்துருவேளா அப்படின்னாரு ராஜா. அண்ணே இவர் அழுத, ராஜா நீ பாக்யவான்னு ராஜா கால தாமாஜி பந்த் விழுந்தார், ராஜா பதறினார், என்னாச்சு தாமாஜி பந்த், இதுக்கு என் காலில் விழுகள். அவர் சொன்னார், பிரபோ நீ பாக்யவான், எனக்கு இப்படிலாம் ஒரு வேலைக்காரனே கிடையாது, நான் வர வழியில் பாண்டங்கனை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன், இத்தனை வேலையும் அவன் தான் பண்ணியிருப்பான், ஐயோ என் வேலைக்காரன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ராஜா சொன்னான், அது இன்னொன்று வேற சொன்னான், என்ன சொன்னான், சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் நான் அனாதியாக வளர்ந்துட்டுருக்கேன், அவர் தான் என்னை சோறு போட்டு வளர்த்துன்னுருக்கான்னு சொன்னான். அழகார் தாமாஜி பந்த் ஒரு டெய்லி நிவேதனம் பண்ணுறாருல்ல பகவான், அவர் சொல்கிறான், அவங்க வீட்டில் அனாதியாக நான் வந்தேன், உங்க வீட்டுக்கு மூர்த்தி வருது இல்ல, உங்க வீட்டுல சின்ன மூர்த்தி எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோமே, டெய்லி நிவேதனம் பண்ணுவோமே, அதை சொல்லியிருக்கான் பாண்டங்க. அநாத பயலா வந்தேன், டெய்லி சாப்பாடு போட்டு நல்லா கட்டு மஸ்தானம், நிஜமாவே நம்ம கொடுக்குற ஆகாரத்தை பகவான் சீகரிக்கிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பத்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. பாகவதத்துல சுதாமா கிட்ட இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்றார், பகவத்கீதையில அர்ஜுனன் கிட்ட சொல்றார். ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சொட்டு தண்ணீரோ அன்போடு ஆத்மார்த்தமாக யார் குடிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்றார். அதனால நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை சுவாமி ஏற்றுக்கிறார். நீங்க அது பால் கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, தயிர் சாதம் கொடுத்தாலும் சரி. ராமானுஜருடைய சிஷ்யர் முதலியாண்டான் ரங்கநாதனுக்கு தயிர் சாதமும் நவாப் பழத்தையும் நிவேதனம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறார். அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தெய்வம் ஏற்றுக்கொள்றது, சந்தேகமே வேண்டாம். தாமாஜி பன் தகுறார், ஐயோ நான் நிவேதனம் பண்றத சாப்பாடு போடுறேன்னு சொன்னானா, அச்சோ என் பாண்டங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேனேன்னு அழகா ராஜா தூக்கி வாரி போட்டது. என்னது பாண்டங்கனா, இந்த பண்டரிபுரத்துல இருக்கிற தெய்வமா அப்படிங்கிற. ஆமாம் ராஜா, அந்த பாண்டரங்கன் தான் அநாதநாதன் தீனபந்து, வேற யார் இருக்கா எனக்கு. அவர் எல்லாம் சொன்னார், நான் குடோனை திறந்து விட்டேன், எல்லாம் எடுத்துட்டு போனான், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் ராஜநீதியை மீறி எல்லாரும் எடுத்துக்கிறதுக்கு நான் தான் அலோ பண்ணேன். ஆனா அவன் நாமத்தை சொல்லிட்டு நான் அதை பண்ணதுனாலே என்னுடைய குற்றத்துக்கு அவன் ஜவாப்தாரி ஆயிட்டான். இந்த திருவிழா குழந்தைகள் விளையாடும், யார் வீட்டுலயாரு கண்ணாடி உடச்சு விடுத்தனா அம்மா அப்பா தானே போய் ஜவாப்தாரியா நிற்பா, வேற கண்ணாடி உடச்சு விட்டாடா அவங்க அம்மாவை கூட்டுண்டு வா அப்படின்வா. அப்படின்னு அவன் அம்மா வந்து சரி நான் கண்ணாடி மாத்திட்டேன், குழந்தைய ஒன்றும் சொல்லாதீங்க வந்து, இது பண்ணுறது தப்பு தான். ஆனால் இந்த குழந்தைக்காக அம்மா தான் போய் நிற்கிறா இல்லையா பதில் சொல்றதுக்கு. அதுபோல யார் தன்னை நினைச்சுட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் செய்யறது தன்னுடைய தர்மம்னு பிரபு வச்சுருக்கான். அதனாலதான் எந்த காரியம் பண்ணாலும் பகவன் நாமத்தை சொல்லிட்டு பகவத் தியானத்தோட பண்ணும். அப்ப அதனுடைய பொறுப்பு முழுக்கவும் பகவானை சேர்ந்ததாக இருக்கு. அதனால தாமாஜி பந்த் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளவு நடந்தது, அவனே விட்டு மகா விட்டு நாயக் அப்படின்னு பேர் வச்சுட்டு வந்துட்டான் பிரபு அப்படின்னு உடனேயே மகாராஜா அவருக்கு மால மரியாதை எல்லாம் பண்ணி அந்த 180,000 காசுகள்ல ரெண்டே மண்டபம் எடுத்துடல, ரெண்டு எடுத்துட்டார் பத்திரமா ஞாபகமா. அவனு ராஜா சொன்னார், நீங்க திரும்பி போய் மங்களவீடு கிராமத்தை இருந்துட்டு சௌக்கியமா எல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னார். அப்ப அவர் சொன்னார், இல்ல ராஜா இனிமேல் நான் மங்களவீடு கிராமத்துக்கு போகிறதா இல்லை, இனிமேல் இந்த ராஜாங்க உத்தியோகம் எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு இல்லைன்னா ராஜ தர்மத்தை மீறி நான் தப்பு பண்ணிட்டேன், என் மனசாட்சி உறுத்தேன். ராஜா சொன்னார், இல்லையே உங்களுக்காக தான் பாண்டரங்க நன்றி எவ்வளவும் பண்ணிட்டானே, அதனாலதான் இன்னும் உறுத்தறது. நான் பண்ண தப்புக்கு அவன் வேலைக்காரன் வேஷம் போட்டுட்டு வந்து இவ்வளவு பண்ணிட்டான். அப்ப நான் ஒன்றும் பண்ணாம அவனிடத்துல இருந்தா தான் நல்லது, அவனுக்கு போய் கைங்கரியம் பண்றதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம், மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி திரும்பியும் பண்டரீபுரம் வந்தார். பாண்டரங்கன் பக்கத்துல போய் கதறி அழுதார், ஹே பாண்டரங்கா, புராணங்கள்லாம் சொல்லும் பகவான் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு, ஆனா கலியுகத்துல பிரத்யக்ஷமா எனக்கு வேலைக்காரனானி வந்துட்டியேப்பா, அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்து சாயங்காலம் அந்த குதிரையெல்லாம் நீ குளிப்பாட்டி விட்டேன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா ஹே பிரபு, எனக்காக ஒரு வேலைக்காரன் வேஷம் போட்டுட்டியேப்பா, ஒரு மகார் வேஷம் போட்டுட்டு போய் நின்னியேப்பா, ஹே பிரபு இனிமேல் என்னால உனக்கு ஒரு கஷ்டம் வேண்டான்னு கதறி அழுது பாண்டரங்கன் திருவிடியில விழுந்தான், புட்டிண்டு அழ ஆரம்பிச்சுட்டார். உன்னை யாரோ அவரை தூக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார், யாரோ ஆலிங்கனம் பண்றாள் நல்ல வாசனை வீசறதுன்னு பார்த்தா பாண்டரங்கன் எடுத்து கட்டின்னு இருக்கான். என்ன ஆச்சு தாமாஜி பந்தி, ஏன் அழற, நான் உன் வேலைக்காரன் தானே, ஒரு பாண்டரன் வாயை பத்தினா அப்படி சொல்லாதே பாண்டரங்கா, நான் தான் உன்னுடைய வேலைக்காரன். பகவான் சிரிச்சான், பக்தர்கள் எனக்கு வேலைக்காரா, பக்தர்களுக்கு நான் வேலைக்காரன், ஏன்னா நான் சந்தோஷப்படும்படியா அவ வாழறாள், அப்ப அவளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது என்னுடைய தர்மம், அதனாலே தான் இவ்வளவும் பண்ணேன், உனக்கு பிடிக்கலைன்னா இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலை. தாமாஜி பந்த சொன்னார், நீ இது பண்ணதே எனக்கு தாங்கல பாண்டுரங்கா அப்படின்னு காலெல்லாம் பிடிச்சு விட்டார். பகவான் கேட்டா, என்ன காலெல்லாம் பிடிச்சு விடுற, எனக்காக நடந்து போனீங்க, கால் வலிக்கிறது, நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்ட்டார். திருமழிச்சி ஆழ்வார் கையெல்லாம் பிடிச்சு விட்டார். என்ன கையை பிடிச்சு விடுற, இல்லை 180,000 காசை தூக்கிண்டு போனீங்க. பகவான் சிரிச்சான், உலகத்தையே சுமக்கிற எனக்கு உனக்காக நடக்கிறது ஒரு கஷ்டமோ, உலகத்தையே தாங்குற எனக்கு 180,000 கஷ்டமோ, 84 லட்சம் விதமான சரீரங்களை தாங்கிட்டு இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்துற எனக்கு உன்னை காப்பாத்துறது ஒரு கஷ்டமோ அப்படின்னார். தாமாஜி பந்த சொன்னார், வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு உத்தரவு கொடு, இந்த இப்படி இந்த தண்டிபுரத்தில் இருக்கேன், இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு வாழறேன், இல்லை நானே நினைச்சேன் நீ மங்கள வீடு போகணுமான்னு நினைச்சேன், அதனாலதான் அவர் சொன்னார். நின்னாரு, உன் ஊர் தானே, அன்னிலேருந்து தாமாஜி பந்த் பண்டரிபுரத்திலேயே இருந்து பாண்டங்களுக்கு சகல விதமான கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் அவர் பாண்டங்களோட ஐக்கியமானவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப பகவான் எவ்வளவு கீழே இறங்கி வரான்னு பார்த்துக்கோங்க, எத்தனை ஆச்சரியம் பாருங்க. புண்டலீகன் தாய் தகப்பனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தான், அவனை தேடி வந்தான். காணோபாத்ரா தேசியுடைய பெண் அவளை தன்னோட ஐக்கியப்படுத்திண்டு அவள் சரீரத்துக்கு கூட ஒரு கிருபைய பண்ணிட்டார். முகமதிய ராஜா அவருக்கு தன் தலையில முடி இருக்கிறத காட்டி கொடுத்தார். பொய் சொன்ன அர்ச்சகர்கள் அவர்களுக்காகவே தலையில கேசம் இருக்கிறத காட்டி கொடுத்தார். தாமாஜி பந்துக்காக அழகா வேலைக்காரனா வேஷம் போட்டாங்க. இப்படி இந்த பாண்டரங்க பக்த விஜயம் இன்னும் வசதி வசதியா பயின்றிருக்கு. எத்தனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதிக்காரர், பிராமணன், முகம்மதியன், தேசியோட பெண்ணு, தாமாஜி பந்த் ஒரு வைஷ்யர், அப்படி எல்லா ஜாதிக்காரர்களையும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி பாண்டரங்களுக்கு உண்டு. அதனாலதான் புண்டலீக சாரீகா பக்தனாகி, பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி, விட்டோபா சாரீகா தேவனாகி, துக்காராம் சாரீகா சத்குருனாகி. இன்னும் என்னென்ன பக்தர்கள் வரப்போறான்னு ஐடியா இல்லை, இன்னும் 4 நாள் இருக்கு. நாமதேவர் வரலாம், துக்காராம் வரலாம், நிறைய பேர் இருக்கா. இன்னும் நீங்கள் பரிச்சயப்படாத பக்தர்கள் உண்டு, நாமதேவர் துக்காராம்லாம் நிறைய கேட்டிருக்கலாம், தெரியாது. அது பாண்டரங்கன் என்னைக்கு எந்த பக்த வைபவத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதை சொல்லுவோம். விட்டலான நன்மை இறுக்கி பிடிங்கும். தாமாஜி பந்த் பிடிச்சா போலே, புண்டலீகன் பிடிச்சா போலே, காண்போபாத்ரா பிடிச்சா போலே, அந்த பிராமண அர்ச்சகர்கள் பிடிச்சா போலே, அந்த முகம்மதிய ராஜா பிடிச்சா போலே, விட்டலனை பிடிச்சுக்கோங்க, விட்டலன் உங்களை பிடிச்சிருக்கோம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. Krishna, Krishna, Radhe, Radhe, Krishna, Krishna, Radhe. நிஜமாவே விட்டலனை பிடிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து எனக்கு சத்சங்கம் பண்ண முடிஞ்சது. இப்போ நான்னா இன்னொரு 3 மணி நேரம் சத்சங்கம் பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பு வந்துருச்சு. விட்டலனுடைய பலம் பிரத்யக்ஷம். இன்னைக்கு நான் இருந்த நிலைமையை மற்றவாட கேட்டேன்னா தெரியும், இப்படியே தான் இருப்பேன். காதாலேந்து அப்படியே படுத்த படுக்கைய ஜுரம், 102 டிகிரி. மத்தியானம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ 104 102 கொதிக்க கொதிக்க சௌக்கியமா. இதுக்கு நடுவில் சாயங்காலம் ஒரு குளியில போட்டுவிட்டு திருமண இட்டுண்டு நான் கூட நினைச்ச குர்தாலாம் போட்டு வந்துருவோம், குளிர்த்து நான் என்ன பண்றது. ஆனால் எங்கிருந்தோ ஒரு பலம் விட்டலான் கொடுத்தான், வந்தேன் உட்காந்தேன், 2 மணி நேரம் போனதே தெரியல சௌக்கியமா. அதுதான் விட்டலன் நம்பினார் கிடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. விட்டலன் தோத்து போக விட மாட்டான். பிரத்யக்ஷம் இன்னைக்கு என் வாழ்க்கை நடந்தது. இந்த நிறைய உண்டு இன்னைக்கு, நேற்றையே ஜுரம் தான் வரும்போது, ஆனால் இன்னைக்கு ரொம்பவே கடுமையான ஜுரம். நேற்று ராத்திரி சத்சங்கம் முடிச்சுட்டு போனாங்கன்னு அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருந்தேன் நாங்கள், இப்போ குளிர் விட்டு போச்சு. ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீ ஜானகீகாந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா.